قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى الدنيا أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா மிகவும் மிகப்பெரிய கரீம், மிகப்பெரிய ரஹீம், நம்மீது மிகப்பெரும் இரக்கமுள்ளவர், நம்மீது மிகப்பெரிய நேசமும் பாசமும் உள்ளவர். அதனால்தான் நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நமக்கு என்ன தேவை என்று நாம் அறிவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். காற்று தேவை என்பது நமக்கு தெரியுமா? தண்ணீர் வேண்டும் என்பது நமக்கு புரியுமா? இந்த உலகத்திலே இருப்பதற்கு இப்படி பூமி வேண்டும் என்பது நமக்கு விளங்குவதற்கு வாய்ப்பு இருந்ததா? சூரியனும் சந்திரனும் சுற்றி சுற்றி வந்தால்தான் நமக்கு தாவரமும் தானியமும் கிடைக்கும் என்பது நமக்கு எந்த வகையிலாவது நம்முடைய அறிவுக்குள்ளே அது வந்திருக்க முடியுமா? எனக்கு இப்படி இரண்டு கண் இருக்க வேண்டும், அந்த கண் இந்த இடத்திலே இருக்க வேண்டும், எனக்கு இப்படி நாவு இருக்க வேண்டும், அந்த நாவு இப்படி பேச வேண்டும், எனக்கு இரண்டு காது இருக்க வேண்டும், அந்த காது இப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் விளங்குகிற மூளை நமக்கு இருந்ததா? இல்லை, மூளை ஒன்று வேண்டும் என்ற மூளையாவது இருந்ததா? ஆனால் அத்தனையும் அல்லாஹு தஆலா கொடுத்து எந்த இடத்தில் என்னென்ன உறுப்புகள் எப்படி இப்படி இருக்க வேண்டும் அத்தனையும் கொடுத்து அமைத்து அனுப்பி இருக்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? இதுவெல்லாம் நமக்கு புரியவில்லை என்று யாராவது சொன்னார்கள், ஆனால் இன்றைக்கு நடப்பதில் என்ன புரிகிறது உங்களுக்கு? இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ இதுல எல்லாம் என்ன புரிகிறது? சாப்பிட்ட பிறகு சாப்பாடு என்ன ஆகிறது என்று என்ன புரிகிறது? சாப்பாடு எப்படி ஜீரணம் ஆகிறது என்று புரிகிறதா? ஜீரணம் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை என்று தெரியுமா? சாப்பாட்டை வாயிலே வைத்த பிறகு அது எப்படி அது நசுக்கப்படுகிறது, கசக்கப்படுகிறது, அது உள்ளே தள்ளப்படுகிறது, பிறகு அது இங்கே போய் சேருகிறது, என்னவாகிறது? எல்லாமே அற்புதம் சகோதரர்களே, அதிசயம் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். இப்ப எல்லாம் கண்டுபிடிச்சு, ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிச்சு, வயிற்றுக்குள்ள இப்படி இருக்குது, இப்படி இயங்குது, அதுல அது இருக்குது, இதுல அது இருக்குது, மருத்துவர்கள் சொல்றாங்களே, இதுவெல்லாம் இன்றைக்கு ஒன்றும் புதிதாக வந்ததில்லை. அதில் தாதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அப்படித்தான் இருக்கு, இன்றைக்கு ஒன்றும் புதுசில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா இதையெல்லாம் தந்து உலகத்திலே வைத்திருக்கிறான். நம்மை படைப்பதற்கு முன்னால என்னென்ன ஏற்பாடுகள் வேண்டுமோ அத்தனை ஏற்பாடும் செய்திருக்கிறான். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் இருக்கிறது, தாயினுடைய கர்ப்பம் எங்கே தரிக்கிறதோ அந்த கர்ப்பப்பை என்று சொல்லுகிறோம். அதை நமக்கு பையன் தான் சொல்ல தெரியும், வேற ஒன்று சொல்ல தெரியாது. ஏன்னா மஞ்சள் பை வாங்கியே பழகி செத்தோம். உலகத்திலேயே சந்தோஷம் ஒரு பைக்கு பதிலாக ரெண்டு பை மஞ்சள் பை கொடுத்துட்டு அதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. இதே கட்டப்பிடி போட்ட பையா இருந்துட்டா கடைக்காரருக்கு மூணு நாலு தூவா செஞ்சுட்டு வருவோம். வாழ்க்கையில ரொம்ப ருசிக்க வேண்டிய சங்கதி. ஆனா இந்த இடத்துல நான் ஒண்ணு சொல்லத்தான் வேணும், மஞ்சள் இருக்குதே அது மங்களகரமானதான், அதனாலதான் மஞ்சள்ல பை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, டிசைன்ஸ் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல என்ன, மஞ்சள் வந்து மங்களகரமானது, அதனால முக்கியமா கல்யாண வீட்டுக்காரங்களுக்கு தான் அந்த பை, அவங்க தான் கொஞ்சம் ஏடா கூடமா விலை கொடுத்துவாங்க, தயாரா வருவாங்க. ஆள் உள்ள நுழையும் போதே கணக்கு போட்டுருவோம், இந்த ஆள் ஜோப்ல எவ்வளவு ரூபாய் இருக்குன்னு. அப்படி இருந்தா தான் வியாபாரி ஆக முடியும். என்ன வாங்குவாரு, இவருக்கு முதல்ல என்ன காமிக்கணும், இதெல்லாம் முகத்திலே தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், இவங்களுக்கு தான் சொன்னதே. அதுல இந்த மதுரை வியாபாரிகள் இருக்கிறாங்களே, இந்த முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார். இது மஞ்சள் மங்களகரமானதுன்னு நினைக்கிறது இருக்குது, அதனாலதான் இந்த காலத்துல கூட இது சில கல்யாண பத்திரிகைகள் வரும்போது ஒரு எவ்வளவு மஞ்சள் அரைப்பாங்களோ தெரியல, பத்திரிகை மூளைக்கெல்லாம் வந்து மஞ்சள் தடவி நம்ம மூளையிலே மஞ்சள் ஏத்தி கல்யாண பத்திரிகையில மஞ்சள் தடவுறதுனால அந்த கல்யாணம் நல்லா இருக்கணும்னு இருந்தா அந்த கல்யாணம் நடந்து எத்தனையோ கல்யாணம் கெட்டு போயிருக்குது. அதுக்கு காரணம் என்ன நண்பர்களே? இங்க மஞ்சள் மங்களகரமானதுன்னு சொன்னா சைனாவில் மங்கள் தான் துக்கத்துக்கு உபயோகிக்கிறாங்க, அப்ப என்ன ஆகும்? இந்தியாவில நம்ம தமிழ்நாட்டில் மஞ்சள் மங்களகரமானதுங்கிற காரணத்தினால மஞ்சளை நாம் உபயோகித்தால் முஸ்லிம்களாகி நாம் மற்றவர்களை பற்றி பேசவில்லை. அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லாதவர் மஞ்சளை நம்புவார், கடுகை நம்புவார், எலியை நம்புவார், பூனை நம்புவார். அல்லாஹ்வை நம்பாதவர் அத்தனையும் நம்புவார். ஒரு பூனை குறுக்கு போயிருச்சு, திரும்பி வந்து உட்கார்ந்துருவார், என்னங்க போகல, பூனை குறுக்கு போயிருச்சு, அதோட போயிட்டு போகுது. காருக்கு முன்னால பூனை குறுக்கு போயிட்டு அடிபடாம போனா அதுக்கு நல்ல காலம், அடிபட்டு போனா அதுக்கு கெட்ட காலம். நமக்கு என்ன நல்ல காலம் கெட்ட காலம், திரும்பி வந்து உட்கார்ந்துடுறாருங்க. பெரிய அதிசய உலகத்தில் முஸ்லிம்கள் அல்லாஹ்வை நம்புறவர் எதையும் நம்புறதில்லை. அல்லாஹ்வை நம்பாதவன் ஒரு புழு பூச்சியை நம்புவான், பள்ளி பாச்சான நம்புவான். நம்ம அந்த நிலைக்கு ஆளாக்குறோம்னு சொன்னா நம்ம பத்திரிகையில மஞ்சள் தடவை இருந்தா உண்மையிலே கல்வில இருந்து ரத்த கண்ணீர் வருது. நண்பர்கள், நான் முஸ்லீம்கள் அப்படி இருக்கணுமா? வெளியே போனார், உள்ள வந்துட்டார், என்னன்னு கேட்டா போகும்போது கொஞ்சம் அது கேட்டுச்சா எங்க போறீங்க, போகும்போது கொஞ்சம் அது கேட்டுச்சா எங்க போறீங்க, உள்ள வந்து உட்கார்ந்துட்டார். வீணா போன புருஷன் போகும்போது கேட்காம முந்தா நாளா கேட்க முடியும், போகும்போது நீ போறேன் தெரியுது, அப்பதான் எங்க போறேன்னு கேட்க முடியும், போகும்போது எங்க போறேன்னு கேட்ட, அதனால உள்ள வந்து காத்தா காரியம் விளங்காதான். அடே அல்ல நாடி நான் நடக்கும், விட்டால் நடக்காது. அவன் என்ன செய்வான், அடிச்சு சொல்லுங்க சகோதரர்களே, பூரா உலகத்துக்கு ஆணித்தரமாக சொல்லுங்கள், அல்ல நான் நடக்கும். இந்த உலகத்தில் யாராலும் எதையும் நடத்த முடியாது. இந்த நம்பிக்கை உண்டாக்குறது தான் தபலீ தாவத்துடைய வேலை. தபலீ தாவத்தில் தொழுகு சொல்லிக் கொடுக்கிறது மட்டும் வேலை இல்லை, தொழுகவும் சொல்லிக் கொடுப்போம், கொடுப்பாங்க, சூரை ஃபாத்திஹாவை சொல்லிக் கொடுப்பாங்க. அது என்னன்னா ஒரு உலமாக்கள்கிட்ட போய் நீங்க அணுகி படிச்சுக்கங்கிறதுக்கு ஒரு அடையாளமே தவிர பூரா தொழில் அங்க படிச்சு கொடுக்கறது இல்லை. சொல்ல போனா மசாயிலே சொல்றது இல்லை, மசாயில் வேண்டாங்கிற காரணத்தினால இல்ல, இது மசாயில் படிக்கணுங்கிற ஆசை உண்டாக்குற இடம், இது மசாயில் படிக்கணுங்கிற ஆசை உண்டாக்குற இடம். கரும்பு போடுற பூமியில ஜீனி உண்டாக்குறது இல்ல, ஜீனி உண்டாக்குற இடத்துல பெப்பர்மெண்ட் செய்யறது இல்ல, பெப்பர்மெண்ட் செய்யற இடத்துல பேப்பர் செய்யறது இல்ல. அது பேப்பர் செய்யற இடம், இது பெப்பர்மெண்ட் செய்யற இடம், இது ஜீனி செய்யற இடம், இது நாத்து போடுற இடம், தபலீக நாத்து போடுற இடம். இங்கேயே வந்து சக்கரை செய்ய சொல்லக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க நீ ஏன் மசாயில் சொல்றது இல்லைன்னு, பாவம் அப்புறம் நீ புரியாதவங்க. இது நாற்று நர்சரி, இங்க நாற்று தான் போடுவோம். ஈமான் வேண்டும், தொழுக வேண்டும், தொழுகாவிட்டால் நரகம், அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடாது, அநியாயமாக சம்பாதிக்க கூடாது, அடுத்தவர்களை பார்க்க கூடாது, ஹராமான காரியம் செய்யக்கூடாது, கடமையான காரியம் கட்டாயம் செய்தே தீர வேண்டும் என்ற உறுதி வருவதற்கு உரிய நாற்றுக்களை போடுவதற்கு இடமே தவிர, தபடி தபலீக பூரா மசாயிலும் சொல்ற இடம் இல்ல. வல்க தபலீகல மசாயில் சொல்ல ஆரம்பிச்சா அப்புறம் அவர் கேட்பார், நீ ஹனவியா, நீ சாவியா, நீ மாலிக்கியா, நீ ஹம்பலியா, அதா இதா, இந்த கேள்வி எல்லாம் வரும். இதெல்லாம் உலமா கடத்துற கேளுங்க, அவங்க அவர்கள் ரொம்ப தெரிஞ்சவங்க. இங்க உள்ளவங்களுக்கு தபலீகல இவ்வளவுதான் சொல்லப்படும். எவ்வளவு தெரிஞ்சவரா இருந்தா கூட தபலீகன் வந்துட்டா இவ்வளவுதான் செய்யணும். எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் தபலீகல் வந்துட்டா அவர் இவ்வளவுதான் செய்யணும். அல்லாஹ் ஒரு வந்தால் இருக்கிறான், அவனை கொண்டுதான் நடக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ், இல்ல உலகத்தில் அணுக்கூட அவன் இல்லாமலா செய்யாது. முஹம்மது ரசூலுல்லா, உனக்கு வெற்றி வேண்டுமானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில் தான் வெற்றி கிடைக்கும், வேறொரு வழியில் வெற்றி கிடைக்காது. இந்த நம்பிக்கை ஆழமாக பதிக்கிறதா முதல் வேலை. அந்த நம்பிக்கை பதிச்சதுக்கு அடையாளமாக இந்த நேரத்தினுடைய தொழுகை, உடல் உறுப்புகள் எப்படி இயக்க வேண்டும், வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று பழகுவதற்காக தொழுகை. இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, அதனுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இரண்டு வகையான கல்வி இருக்கிறது. ஒன்று சிறப்புகளை பற்றியது, ஒன்று மசாயல்களை பற்றியது. சிறப்புகளை பற்றிய கல்வி மட்டும் இங்கே சொல்லிக் கொடுப்போம், ஏன்னா அவளுடைய ஆர்வம் உண்டாகிறதுக்காக. மசாயல்களை நம்பிக்கையான உலமாக்கடத்தை கேளுங்க என்று சொல்லுவோம். இதெல்லாம் செய்ததுக்கு பிறகு நான் ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டேன்னு நினைக்காம, எல்லாருடைய ஹக்கையும் யார் யாருக்கு என்னென்ன செய்யணுமோ, தாய்க்கு என்ன செய்யணும் அது செய்யணும், தகப்பனுக்கு என்ன செய்யணும் அது செய்யணும், மகனுக்கு என்ன செய்யணும் அது செய்யணும், மனைவிக்கு என்ன செய்யணும் அது செய்யணும், மக்கள் எல்லோருக்கும் என்ன செய்யணும் அது செய்யணும், இதுதான் இக்ராம முஸ்லீம் என்று சொல்வோம். இதெல்லாம் செய்ததுக்கு பிறகு இதையெல்லாம் மக்களிடத்தில் எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. பெயரையோ புகழையோ பணத்தையோ காசையோ பதவியோ எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்காக செய்யணும், இதுதான் இஹ்லாஸ்னு சொல்றோம். அஞ்சு நம்பர் ஆச்சு, ஆறாவது நம்பர் தவலீகில இதையெல்லாம் பழகிறதுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில கொஞ்சம் காலம் போங்க, நாலு மாசம் நாற்பது நாள் போங்க, இவ்வளவு மட்டும்தான் தவலீகில. யார் வந்தாலும் இவ்வளவுதான் செய்யணும். ஏன் செய்யணும், அல்லாஹ்வுடைய நம்பிக்கை வரணும், முதல்ல ரசூலின் மீது நம்பிக்கை வரணும். இந்த ரெண்டு வந்துட்டால் மனம் இவ்வளவு கெட்டியாயிருங்க. இந்த விஷயத்தை பூரா உலகம் ஒரு பக்கம், நம்முடைய கல்வியில் இருக்கிற அல்லாஹ் ஒரு பக்கம், பூரா உலகத்துடைய வழி ஒரு பக்கம், நம்முடைய கல்வியில் இருக்கிற முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி ஒரு பக்கம். பூரா உலகத்துடைய சக்தி ஒரு பக்கம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் இருக்கிற சக்தி நம்முடைய கல்வியில பதிஞ்சிருக்கிற அது ஒரு பக்கம். பூரா உலகம் வெற்றி பெற முடியாது, என்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல வெற்றி பெறும். பூரா உலகத்துக்கும் என்னுடைய ரசூலுடைய சுன்னத்துல செருப்பு போடுற சுன்னத்து இருக்கு பாருங்க. நான் வார்த்தத்தை நல்லா இல்லாட்டா கூட சொல்லத்தான் வேணும். இங்க சொல்லாம எங்க போய் சொல்லட்டும்? இங்க அழுகாம எங்க போய் அழுகட்டும்? முஹம்மது ரசூலுல்லாஹி சுன்னத்துல செருப்பு போடுற சுன்னத், முதல்ல வலது கால் போடணும், கழட்டும் போது கடைசியில் வலது கால் கழட்டும். இந்த சுன்னத்துக்கு ஈடாகாது அமெரிக்காவினுடைய வல்லரசு, ரஷ்யாவினுடைய வல்லரசு, இந்த உலகத்துடைய ஆதிக்கங்கள், இந்த உலகத்தில் இதுவரை இருந்த அரசர்கள், இங்கு இருக்கிற அரசர்கள், இந்த கிளமத்துவரை போகக்கூடிய அரசுகள், இங்கு இருக்கிற செல்வம், இதற்கு முன்னால் இருந்த செல்வம், இதற்கு பின்னால் வருகிற செல்வம், அத்தனையும் சேர்ந்து என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு போடுகிற சுன்னத்துக்கு ஈடாகாது. மறுமையில் சொல்லல, இந்த உலகத்திலே ஈடாகாது. செய்து பார்த்தா விஷயம் தெரிஞ்சிட்டா சோதரிகளே, இது வெறும் சொல்ற பேச்சு இல்ல, செய்து பார்க்கணும். ஜீனிய பத்தி மூணு மணி நேரம் பயன் செஞ்சா இழுச்சிருமா நாக்கு? கரும்பை பத்தி ரெண்டு மணி நேரம் பேசினா வாய் ருசிச்சிருமா? ஒரு கரும்பு எடுக்கணும், சாப்பிட்டு பார்க்கணும், ஒரே செகண்ட்ல தெரிஞ்சு போயிடும். அதே போல இந்த தமிழ் தாபத்துடைய வேலை சகோதரர்களே, யார் என்ன நினைச்சு கொண்டாலும் சரி, அவங்க நினப்பு, தமிழ்ல சொல்லுவாங்களே நினப்பு பொழப்ப கெடுக்குதுன்னு, அதான் இது. யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாரு, இதாங்க என்பி கேண்டாரு, எனக்கு புரியல என்ன கேட்டேன், இதுதான் நினப்பு பொழப்ப கெடுக்குதுன்றாரு. நல்லா ஞாபகம், நம்மளதெல்லாம் என்பி கே, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படி ஆயிட்டோம், இப்படி ஆயிட்டோம், அது ஆயிட்டோம், இது ஆயிட்டோம். சோதர்களே, கபலைத்தவரை எதையும் உங்களால கொண்டு போக முடியாது. ஆலமே பரிசக் அங்கிருந்து ஆரம்பம், கபரில் வைத்த பிறகு ரெண்டு மலக்கு வருவார்கள், அவர்கள் தூக்கி உட்கார வைப்பார்கள், அவனை தூக்கி உட்கார வைப்பார்கள், அந்த ரெண்டு பேர் கேள்வி கேட்பார்கள், பதில் சொல்லாம அங்கிருந்து நகர முடியாது. கேள்வி ஒண்ணு பெருசில்லை, நீ யாரை ரப்பாக நம்பி வாழ்ந்தாய், உன்னை பராமரிக்கிறவன் யாரா, யார் என்று நினைத்து வாழ்ந்தாய், இது முதல் கேள்வி. காசு பணம் வீடு வாசல் சொத்து சுகம் அரசு ஆட்சி அமைப்பு இதெல்லாத்தினுடைய நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை தான் பதில் சொல்லலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அங்க பேசுறது நாக்கு இல்ல, கல்பு பேசும். நல்ல அவங்க நண்பர்களே, கபர்ல நாக்கு பேசாது, எனக்கு அல்லா அல்லான்னு சொல்றது லேசு. அல்லாஹ் என்ன பெரிய கஷ்டமா அல்லாங்கிற வார்த்தை, எப்படி குழந்தைக்கு அம்மாங்கிற சொல்றது லேசோ, அதே போல ஒரு மூமினுக்கு மூமின் அல்லாதவருக்கு அல்லான்னு சொல்றது லேசு. வாய அமுத்திட்டு திறந்தா அல்லாதான், தொடர்ந்து பாருங்க, அல்லா அவ்வளவுதான், வேற ஒண்ணு செய்ய வேண்டியது இல்லை. அம்மா அல்லா ரெண்டும் ஒண்ணுதான். ரொம்ப நேசோகத்துல ஆனா கபர்ல முதல் கேள்வி, உன்னுடைய ரப் யார், நீ யாரை நம்பி வாழ்ந்தாய், பணத்தையா செல்வத்தையா காசையா, எதை நம்பி வாழ்ந்தாய்? சோர்ல நம்புறதுக்கு நம்பாத அடையாளம் என்ன? அல்ல எந்த நேரத்தில் எதை செய்ய சொன்னானோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ, அதை செய்யறதும் செய்யாம இருக்கிறது அல்லாஹ் நம்புறது அடையாளம். நான் நம்புறேன், அல்லாவை நம்புறேன், அல்லாவை நம்புறேன், எத்தனை தடவை சொன்னாங்க? 3,30,067 சொன்னார். அது நம்புறதாகாது. தொழுக நேரம் வந்துச்சு, கடையை விட்டுட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டார், முதல் செப்பல இருக்கிறார், தொழுகிறார், அல்லாவை நினைக்கிறார், போயிட்டு இத்மினானா நிம்மதியா பள்ளிவாசல் இருந்துட்டு வர்றார். ஏன் ரிஸ்க் அல்லா எழுதுனதுதான் கிடைக்கும், எனக்கு அதுக்கு மேல கிடைக்காது. பூரா உலகம் சேர்ந்தாலும் ஒண்ணும் கிடைக்காது, தெளிவாக தெரிஞ்ச விஷயம். அதே போல குடும்பத்தில் எந்த காரியம் நடந்தாலும் சரி, இப்ப நிக்கா நடக்குது பாருங்க, இதுவும் நிக்கா, பெரிய பெரிய ஆடம்பரங்களோடு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா யார வந்து நிக்குது நிக்காக்கு? என்னன்னு கேட்டா, அவர் வந்து பெரிய பதவியெல்லாம் சொல்லக்கூடாது, நானு அவரு நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலேயே பெரிய இதுங்க அந்தஸ்து, அதனால அவருக்கு ரெண்டு யானை வந்து நிக்குது, அந்த ரெண்டு யானைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா எதாவது செய்துகிட்டு இருக்கு, இங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சு பாவம் அந்த யானை. வர்றவங்களாம் யானை பார்த்துட்டு, மாப்பிளை பார்ப்பாங்களா, யானை பார்த்துட்டு போறாங்க, என்னமா அர்த்தம் இருக்கா? கல்யாணத்துக்கு யானைக்கு சம்பந்தம் இருக்கா? கல்யாணத்துக்கு வாழை இலைக்கு சம்பந்தம் இருக்கா? கல்யாணத்துக்கு பூவுக்கு சம்பந்தம் இருக்கா? எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கல்யாணத்துக்கு? மாப்பிளைக்கு பொண்ணுக்கு சம்பந்தம். ஆனால் விவரம் தெரியாம நாம் நம்ம நம்முடைய தகுதியை நிர்ணயிப்பதாக திருமணத்தை நினைப்பது இருக்கிறது. அது நான் சொல்றதா இருந்தா சொல்லுவேன், உலகத்தில் இதை விட ஒரு பெரிய தவறான எண்ணம் இருக்க முடியாது. கல்யாணம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு அவருடைய தகுதி. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மக்களை விட நம்முடைய மக்கள் சிறந்தவர்களாக ஆகிவிட்டார்களா? நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், அல்லாவை நம்பணும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில தான் வெற்றி. எந்த காரியம் செய்தாலும் கேட்கணும், இதுல ரசூலுல்லாஹ் எப்படி செய்தாங்க, இன்றைக்கு எல்லாம் சொல்ற சகோதரர்களே, ஆனால் நம்முடைய வீடுகளில் வீட்டுக்குள்ள நடக்கிற காரியங்கள்ல, பெண்கள் இருக்கிற காரியங்கள்ல, இதே ஆண்கள் நல்ல நல்ல நாங்களை தங்களை பெரிய தீண்டார் என்று சொல்லப்படத்தக்க நிலையில் இருக்கிறவர்கள் வீட்டுக்குள்ள போன பிறகு அங்கிருக்கிற சூழ்நிலைகள் இவர்கள் மாறிவிடும் பொழுது அந்த பெண்களுக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கை அமைக்க வேண்டியது வருது. இதே போன்ற கை செய்தவர் இருக்கிறதா? வீட்டை விட்டு வெளியே போகும்போது எனக்கு எப்ப வெளியே போகலாம்? நான் மசாலாலாம் ஒரு பக்கம் இருக்குதுங்க, போலாமா போக கூடாத மசாலாலாம் இருக்கட்டும். ஒரு பெண் என்பவள் வீட்டுக்குள் இருக்க வேண்டியவள், ஆண் என்பவர் வெளியே இருந்து வேலைகளை கவனிக்க வேண்டியவர், ஆண் என்பவர் தீனை நிர்ணயிக்க வேண்டியவர், பெண் வீட்டுக்குள்ளே மக்களையும் வீட்டுக்குள் வரக்கூடிய ஆண்களையும் தீன் பிரகாரம் நடத்தி வைக்க வேண்டியவர், ஆண் வெளியே இருந்து தீனை கற்றுக்கொண்டு போய் வீட்டுக்கு சொல்ல வேண்டியவர், ஆண் வெளியே இருந்து தன்னுடைய ஜீவனாம்சத்துக்கு வழி தேடுவதோடு தீனை பயின்று கொள்ளக்கூடியவும் பயிற்றுவிக்கவும் கடமைப்பட்டவர். இது ஆண்களுடைய வேலை, அது பெண்களுடைய வேலை. அதற்கு தலி ரதி அல்லாஹு தஆலா அன்ஹு நிக்கா நடந்து ஹஜ்ரத் ஃபாத்திமா ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடனே, அதற்கு தலி நிக்கா நடந்து அந்த இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை வீட்டுக்கு அனுப்புறாங்க. அது பெரிய ஏற்பாடு இல்லை, சாதாரண அனுப்பிட்டாங்க. அனுப்புற பிறகு இரவு படுக்கிற நேரம் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கணவன் மனைவிக்கு புத்தி சொன்னாங்க. புத்தி சொல்லிட்டு ஒன்னு சொன்னாங்க, பாத்திமா நீ வீட்டில் இருக்கிற வேலைகளை கவனித்துக் கொள், வீட்டுக்குள் இருக்கிற வேலைகளை கவனித்துக் கொள், அலி அவர்களை நீங்கள் வெளியிருக்கிற வேலைகளை எல்லாம் கவனித்துக் கொள்ளுங்க. இது பூரா உலகத்துக்கு கயாமத்து வரைக்கும் உசூல். யாருக்காவது இது விலங்குகளை சொன்னா அது எப்படி பொம்பளை வெளியே போகாம நடக்கும்? அட பொம்பளை வெளியே போய்தான் நடக்க கூடாதெல்லாம் நடக்குதே, புரியலையா? பொம்பளை வெளியே போகாம நடக்குமா? நிச்சயமா பொம்பளை வெளியே போல என்ன தான் நடக்கும். இல்லைன்னா பொம்பளை எல்லாம் வெளியே போனா ஆம்பளை எல்லாம் உள்ள இருக்க வேண்டியது வரும். அல்லாமா இக்பால் சொல்றாரு, பெண்கள் சில பெண்கள் முகம் திறந்தவர்களாக வெளியே வந்தார்கள், ரோட்ல சரமாரியா போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்ற வாசகத்தை பார்த்தா அவங்க ரோட்ல போறது பார்த்தா மனிதர்கள் போற மாதிரி போல, ஆடு மாறு மாதிரி அப்படி போய்கிட்டே இருந்தாங்க பெண்கள், எந்த கூச்சமும் இல்லாமல். அப்ப நான் கேட்டேன், அவர் சொல்றார், நான் கேட்டேன், உங்களுடைய முகத்தில் இருந்த திரையெல்லாம் எங்க போச்சு? உங்களை மூடிக்கொண்டிருந்தேன் அந்த திரையெல்லாம் எங்கே போச்சு என்று கேட்டேன். அந்த பெண்கள் சொன்னார்கள், அதுவெல்லாம் எங்களுடைய ஆண்களுடைய அறிவுக்கு போடப்பட்டு விட்டது சொன்னார். சகோதரர்களை அல்லாஹ்வை நம்ப வேண்டும், ரசூலுடைய வழியில் வெற்றி இருப்பதாக நம்ப வேண்டும். நான் அடிக்கடி ஒரு நிகழ்ச்சி தான், அந்த நிகழ்ச்சியை சொல்லுவதுண்டு, பலரும் கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் கூட இந்த கூட்டம் யாபகம் வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே இதை சொல்லுகிறேன். வெற்றி அல்லாஹால நமக்கு நம்முடைய ரசூலுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். பூரா உலகத்துக்கு வெற்றியை சப்ளை செய்யக்கூடிய தன்மை ரசூலுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆனால் நாம் யார் யாரையோ பின்பற்றி, யார் யார் இருத்தரோ கேட்டு, யார் யாருடைய வாழ்க்கையோ நம்முடைய நடைமுறைக்கு கொண்டு வந்து வெற்றி கிடைக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். வெற்றி நம்மிடத்திலே இருக்கிறது, மற்றவரிடத்திலே தேடிக்கொண்டிருக்கிறோமே. அந்த மாதிரி நடக்கலாமா, இந்த மாதிரி நடக்கலாமா, அப்படி நம்முடைய உடை ஆக்கலாமா, நடை உடை பாவனைகளை எப்படி எல்லாம் மாற்றிக்கொள்ளலாம், இன்னும் எல்லா காரியங்களையும் மற்றவருடைய பாணியை பின்பற்றலாமா? என்ன பாணி? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பாணியை விட உலகத்தில் உயர்ந்த பாணி, வெற்றி தரக்கூடிய பாணி எதுவுமே இல்லையே. இதுதான் நான் சொல்றது. ரெண்டு பேர் போய்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில், ஒருத்தர் வைர வியாபாரி, இன்னொருத்தர் சாதாரணமானால். எதிர்பாராம ரெண்டு பேரும் சத்திரத்தில் தங்கினாங்க. அந்த காலத்தில் விடுதிகள் சத்திரங்கள் வழியில் கட்டப்பட்டிருக்கும், ஊர் இல்லை. சத்திரத்தில் தங்கும் போது இவருடைய குணம் அவருக்கு பிடிச்சிருச்சு, அவருடைய குணம் இவருக்கு பிடிச்சிருச்சு. எப்படி ரயில் சிறையிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இவருக்கு அவரை பிடிச்சிருச்சு, அவருக்கு இவரை பிடிச்சிருச்சு. இவர் பேச்சு அவருக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு, அவர் பேச்சு இவருக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. ஆனா அவர் பெரிய செல்வந்தர், வைர வியாபாரி. இவர் சாதாரணமான நினைப்பார். அப்படி ரொம்ப பிடிச்சு போன காரணத்தினால ஒரு நாள் ரெண்டு நாள் ஆனதுக்கு பிறகு வைர வியாபாரி சொன்னார், நான் வைர வியாபாரி, நான் இதுக்காக போறேன் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வைரத்தை எடுத்து காமிச்சார். சின்ன அழகான டப்பாவில் வச்சிருந்தார், அழகான ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருந்தார். அந்த வைரத்தை எடுத்து காமிச்சா பல 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 பல. இவர் வாங்கி பார்த்தார், இந்த ஏழை வைரம்டா என்னன்னே பார்த்ததே இல்லை. வாங்கி திருப்பி திருப்பி பார்த்தார், வைரம் ரொம்ப அழகா இருந்துச்சு, சரி பார்த்து கொடுத்துட்டார். இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் வைரத்தை பார்த்ததுக்கு பிறகு இந்த சாதாரண நபர் இருக்கிறார், இவருடைய மனசுல வந்துச்சு, இதோட விலை லட்சத்துக்கு அதிகமா சொல்றார், இதோட விலை லட்சத்துக்கு அதிகமா சொல்றார், நாமளும் பரம ஏழை, இந்த ஒரு வைரத்தை மட்டும் கடத்திக்கிட்டு போயிட்டா, என் கூட இருக்கிறாரு, நைசா எடுத்து போயிட வச்சுட்டானே, கடத்திட்டு போயிட்டா நம்முடைய வாழ்க்கையோட அத்தனை பிரச்சனை தீர்த்துரும். ஆகையினால அவர் மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, இன்னைக்கு ராத்திரிக்கு இந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு தெரியாம ஓடிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ராத்திரி ஆச்சு படுத்தாரு தூங்கிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு பிறகு ராத்திரி ஒரு 12 மணி 1 மணி சுமார் இருக்கு. அவர் எப்பவுமே சைடு பாக்கெட்ல வச்சிருப்பார் வயிற டப்பாவ. மெதுவா எந்திரிச்சாரு, சைடு பாக்கெட்ல கையிட்டு விட்டார். அவர் நல்லா தூங்கிட்டாரான்னு ஊர்ஜிதப்படுத்திட்டார். கூப்பிட்டு பார்த்தாரு, மெதுவா சலான் சொல்லி பார்த்தாரு. அவர் ஒண்ணும் பேசுற மாதிரி இல்ல, நல்லா தூங்குறார். எப்போ தூங்குறவர்? இன்னைக்கு தூங்குறார். உள்ள கைய விட்டார். அங்கிருந்தா எடுப்பாரு. இப்போ கை விட்டார், காணாம். அந்த மூலையில இருக்குமான்னு பார்த்தாரு, காணாம். இந்த மூலையில இருக்குமா? அந்த காலத்துல பெரிய பெரிய பாக்கெட் வைக்கிற பழக்கம் நம்ம ஊர்ல கூட பழக்கம் இருந்துச்சு. எங்க சீரணி 1 கிலோ கொடுத்தா அது கூட வாங்கி ஜோப்ல அமைக்கிட்டு போயிடுறதுதான். அதுக்கு பின்னால காலத்துல தான் பேப்பர் கொண்டு வர்ற பழக்கம் வந்துச்சு. இல்லைன்னா எல்லாம் பாக்கெட்ல அமைக்கிறோம். அவ்வளவு பெரிய பெரிய பாக்கெட் இருக்கு. ஒரு பாக்கெட் எல்லாம் தேடி பார்த்தாரு, கிடைக்கல. ஒரு சமயம் அந்த பாக்கெட்ல வச்சாரான்னு பார்த்தாரு, அதுலயும் இல்ல. மேல் பாக்கெட் பார்த்தாரு, அதுலயும் இல்ல. எதுலயுமே இல்ல. சரி, வேற எங்கயாவது எங்க தேடி வைரம் கிடைக்கல. ரெண்டு நாள் வைரம் காமிச்சுக்கிட்டு இருக்க பாக்கெட்ல கைவிட்டு எடுப்பாரு. இனி கைவிட்ட காணல, இவர் கைவிட்ட காணல. பூரா ரூம் தேடிட்டாரு, சல்லடை போட்டு சலிச்சிட்டாரு, கிடைக்கல. அவர் எழுப்பி எங்க வச்சீங்கடா கேட்க முடியும். சரி, இவர் படுத்துட்டார் கண்ண மூடி. ஆனா தூக்கம் வரல, விடிய விடிய தூக்கம் வரல. எங்க இருக்கும், எங்க இருக்கும், எங்க வச்சிருப்பார், எங்க வச்சிருப்பார், எங்க வச்சு யோசிக்கிறார், யோசிக்கிறார். ஒண்ணுக்கு புத்தி, ஒண்ணு புத்தி கேட்கல. மறுநாள் எந்திரிச்சாரு, நார்மலா. இது வெளியே காமிச்சு கூடாது இல்லையா? நான் ராத்திரி திருட பார்த்தேன், வெளியே காமிக்கலாமா? இல்ல. அதனால நார்மலா எப்ப போல பேசினாரு, வந்தாரு. சாயந்தரம் நினைப்பு வந்து, இவர் வயிறு வச்சிருக்கிறாரா இல்லையா, யாருக்க என்ன செஞ்சுட்டாரா நம்ம தெரியலையான்னு சொல்லி பேச்சோட பேச்சா கேட்டாரு. அந்த வயிறு ரொம்ப அழகுங்கன்றாரு. யார் சொன்னாருங்க? இந்த திருட நினைச்சவர். ஆமா ஆமா, அது விலை ரொம்ப கூட தான், அதனால ரொம்ப அழகானதான். இப்படியே பேசிட்டு எங்கெங்க ஒரு தர பாக்கலான்றாரு. இவர் என்ன வச்சிருக்காரு, ஊர்ஜிதப்படுத்திக்கிறது. கைய விட்டாரு, எடுத்தாரு, வைரத்தை காமிச்சாரு. இவரும் கையில வாங்கினாரு, பார்த்தாரு. ரொம்ப நல்லா, ரொம்ப நல்லா. இது ஒரு மாதிரியான இழிப்பு. அது நேத்து சிரிச்சது சிரிப்பு, இதுக்கு பேர் இழிப்பு. தமிழ்காரன் பேர் வச்ச மாதிரி உலகத்துல எவனும் பேர் வைக்கல. நேத்ததுக்கு பேரு, இன்னைக்கு பேரு இழிப்பு. என்ன இருக்கு சொன்னா நீங்க கோச்சுக்கீங்க, சொல்லல. வாங்கிட்டு ரெண்டு இழி இழிச்சிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் பாக்கெட்ல வச்சுக்கிட்டார், பாத்துக்கிட்டே இருந்தார். எல்லாம் படுத்துட்டார். படுத்த உடனே அவரு தூங்கிட்டாரு, இவரும் தூங்கிட்டார். இவர் தூங்கினா தானே அவரும் தூங்குற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் தூங்கிட்டான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ராத்திரி 1 மணி ஆச்சு, எந்திரிச்சார். இன்னைக்கு எப்படி எடுத்துறது? நேரம் போனார், பாக்கெட்ட கை விட்டாரு, வைரம் மட்டும் இல்லைங்க. இந்த ஜோபு, அந்த ஜோபு, அது இது ரூம்ல எங்கேயும் தேடி, ரெண்டாவது ராத்திரியும் கிடைக்கல. என்னடா பெரிய அதிசயமா இருக்கு. நான் சொல்லிட்டு வந்த, இவர் தேடி தேடி பார்த்தாரு, கிடைக்கல. ரெண்டாவது ராத்திரியும், ரெண்டாவது நாள் இதே மாதிரி மௌனமா இருந்துட்டார். கடைசி நேரத்தில் கேட்டார், அந்த வைரத்தை இன்னொரு தடவை பார்க்கிறேன். அவரு யதார்த்தமா எடுத்து காமிச்சாரு வைரத்தை. அதே பாக்கெட்ல கை விட்டாரு, எடுத்தாரு, டப்பாவை திறந்தாரு, காமிச்சாரு வைரம். இன்னைக்கு எப்படி திருடுறது முடிவு போயிட்டார். ஆனா மூணாவது ராத்திரி தேடினாரு, கிடைக்கல. இவரால் முடிஞ்ச வரைக்கும் தேடினாரு, கிடைக்கல. காலையில் எந்திரிச்ச உடனே நேரம் போய் அவர் கையை பிடிச்சிட்டாரு, என்னை மன்னிச்சிருங்க. உன்னை எதுக்கு நான் மன்னிக்கணும், நல்லா இருக்கிறோம், ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறோம், எதுக்கு மன்னிக்க சொல்றேன்? இல்ல இல்ல, நீங்க மன்னிச்சிருங்க. இப்பதான் இவருக்கு புரிஞ்சிச்சு, இதுல ஏதோ நடக்குது, என்ன மன்னிச்சிருக்க. இது என்ன மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே நடக்கலையே, என்ன மன்னிப்பு கேட்கிறேன்? திரும்ப திரும்ப அவர் மன்னிப்பு இருக்கிறார், இவர் இல்ல சொல்ல. இல்ல, நீங்க மன்னிச்சிருங்க. சரி, என்ன தப்பு செஞ்சு அதையாவது சொல்லு மன்னிக்கிறதுக்கு. என்ன உங்களுக்கு தெரியாதாண்டாரு. இல்ல இல்ல, நீ சொல்லுண்டாரு. அப்புறம் சொன்னாரு, இப்படி வைரம் தேன ரெண்டு மூன்று ராத்திரியே கிடைக்கல. ஆனா பகல்ல உங்க பாக்கெட்ல இருக்கிற ராத்திரில காணல. நானும் 3 ராத்திரியா சல்லடை போட்டு சலிச்சுட்டேன், கிடைக்கலையே. நீங்க எங்கதான் வைரத்தை வைக்கிறீங்க? இவ்வளவு மட்டும் எனக்கு வைரமே வேணாம். நீங்க எங்க வைக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலே எனக்கு 10 வைரம் கிடைச்ச மாதிரி. என்னடா இந்த ரூம் ஒண்ணுதான் இருக்கு, நீங்க தான் இருக்கிறீங்க, நான் தான் இருக்கிறேன். வைரம் எங்க போகும்? வேற யாரும் இங்க வர்றதும் இல்ல. சத்திரத்துல சொந்தமா சமைச்சாப்படுறாங்க, வேற யாரும் இங்க வர்றதும் இல்ல. நம்ம தான் இருக்கிறோம், வேற ரூமும் இல்ல. எங்கேயாவது புதைச்சு வச்சா பகல்ல எடுத்திருக்கணும், அதுவும் இல்ல. சரி விடுப்பா, நீ திருட நினைச்சா இப்ப திருந்திட்ட. சரி, இதோட போய் இனிமேல் இப்ப எல்லாம் திருட நினைக்காதேன்டா. இல்ல இல்ல, நீங்க அதெல்லாம் போதாது, நீங்க வைரத்தை எங்க வச்சீங்கன்னு சொல்லணும், எனக்கு அது தெரிஞ்ச ஆகணும். எதுக்கு தெரிஞ்சா? இல்ல தெரிஞ்சா, கடைசியா சொன்ன, எங்க கொண்டு போய் வைப்ப? படுத்த உடனே நீயும் தூங்குன மாதிரி நடிப்ப, நானும் தூங்குன மாதிரி நடிப்பேன். நீ தூங்குற மாதிரி நடிக்கும் போது என் பாக்கெட்ல இருக்கிற வைரத்தை எடுத்து உன் பாக்கெட்ல வச்சிருவேன். சட்டை காட்டி தொங்க விட்டுருப்ப, இல்ல உன் பாக்கெட்ல வச்சிருவேன். நீ பூரா தேடுவேன், எங்க மட்டும் தேட மாட்டேன். சோழே பூரா வெற்றி உங்க பாக்கெட்ல, பூரா வெற்றி முகமது ரசூலுல்லாஹ்வுடைய வழியில. இதை விட்டுட்டு வேறொரு பாக்கெட்ல தேடுறீங்க, இதை விட்டுட்டு வேறொரு வழியிலா தேடுகிறீர்கள், இதை விட்டு விட்டு வேறொரு வழியா நாடுகிறீர்கள். உலகத்திலே யாருடைய பாதையிலும் நிச்சயமாக வெற்றி அடைய முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழியில் தான் வெற்றி. வேற பாதையில் நடந்தால் வெற்றி இல்லை என்பதல்ல, வெற்றிக்கு மாற்றமாக தோல்வி நிச்சயம். துனியாவிலே தோல்வி, கபரிலே தோல்வி, மஹ்ஷரிலே தோல்வி, சிராத்திலே தோல்வி, மீசாலிலே தோல்வி, கடைசி தோல்வி நரகத்துக்கு போய் சேர்வான் சகோதரர்களே. அதனால உறுதி எடுங்க, எந்த காரியம் செய்தாலும் சரி சகோதரர்களே. சகோதரர்களே, நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன், உங்க முன்னால சொல்றதுக்கு யோசனையா இருக்கு. சுன்னத்தை செய்யறது இருக்குதே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்யணும். அதாவது சுன்னத்தான ஒரு காரியத்தை செய்யும் போது அதுல நம்ம அறிவை ஊடிச்சால் ஓட்டக்கூடாது. நமக்கு ஒரு குணம் இருக்கு, சுன்னத்தை இதை இப்படி செஞ்சாலும் பரவாயில்ல தானே, அப்படி செஞ்சாலும் பரவாயில்ல தானே, அப்படி செஞ்சாலும் இல்ல, ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படித்தான் செய்யணும். தைரியம் என சகோதரர்களே, வீரம் என்பது யாக்காவது போய் சண்டை போட்டு வர்றது பேர் வீரம் இல்லை. கொலாய் அடியில பெண்கள் சண்டை போட்டுக்கிறாங்களே மணிக்கணக்கில். நான் என்னங்க பேசுனா, ஒரு மணி நேரம் பேசுவேன், ஒன்றரை மணி நேரம் பேசுவேன், மூணு மணி நேரம் தொடர்ந்து பேசுற பொம்பளை எல்லாம் இருக்கிறாங்க. அதை விட பேச்சாளர்கள் துணியால் இருக்காங்களா? நீங்க கிராமங்களில் போய் பார்க்கணும், கொலாய் அடியில என்ன சண்டை நடக்குது. தண்ணி வர ஆரம்பிச்சிருந்து முடியற வரைக்கும் கடைசி சண்டை போட்டு அந்த அடிப்பைப்பில் இருக்கிற கம்பிய புரிஞ்சி சண்டை போய் பைப்பே அடிக்க முடியாது. இதான் சகோதரர்களே கோலாகத்தில் நடக்குது. பேசுவது வேறு, எல்லாம் கேட்டுக்கொண்டு இது சுன்னத்துன்னு சொன்னா இத கொஞ்சம் ஐடியா பண்ணி இப்படியும் செஞ்சுக்கலாம், அப்படியும் செஞ்சுக்கலாம், இல்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்களோ அப்படித்தான் செய்யணும். அதுக்கு மாத்திரமா ஒரு அனுப்பிரமான அளவு கூட செய்யக்கூடாது. செய்தால் பிறகு அந்த சுன்னத்துடைய லாபத்தை இழந்துருவோம் சொல்றது. அதான் சொன்ன செருப்பு போடுறது ஒரு சுன்னத்துன்னு சொன்னா அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதே போல வீடு கட்டுறதுக்கு ஒரு முறை இருக்கு, அதே போல வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. அல்லாஹு தஆலா எந்த ஹராமையும் எந்த நல்லதையும் வேண்டான்னு சொல்லல. மாற்றமாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது, குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜல இபாதி, தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டியே இறக்கியிருக்கிற அழகானவைகளை நல்லவைகளை உங்களுக்கு யார் ஹராமாக்கினார்கள்? நல்லதையெல்லாம் நீங்க அனுபவிக்கலாம், ஹராம்னு சொல்லல. கெட்டதைத்தான் இன்னமா ஹர்ரம ரப்பியல் ஃபவாஹிஷ மா ஸஹர மின்ஹா வமா பதன், கெட்டதைத்தான் மறை வெளிரங்கமான கெட்டவை, மறைந்த கெட்டவை, சில கெட்டவை உங்களுக்கு வெளியே தெரியாது, அதையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். செய்யாதீர்கள், நல்லத செய்யாம அல்ல ஆக்கல. அல்லாஹ் சாப்பாட்டு ஆசையை கொடுத்து சாப்பிட வேண்டாம்னு சொன்னானா? சாப்பாட்டு ஆசையை கொடுத்து சாப்பிட வேண்டாம்னு சொன்னானா? இறைச்சி உண்டு பண்ணிட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானா? கோழியை உண்டு பண்ணிட்டு கோழி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானா? ஹல்வா உண்டு பண்ணிட்டு ஹல்வா சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னானா? மாம்பழம் உற்பத்தி செய்து மாம்பழம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னானா? மாம்பழத்தை திருடி சாப்பிடாத கூறு கட்டுறேன் நல்லா சொன்னா, அவ்வளவுதான். உன்னோட மாம்பழமா இருந்தா தாராளமா சாப்பிடு, ஒரு மாம்பழம் இல்ல பத்து மாம்பழம் சாப்பிடு, சக்கரை வியாதி இல்லாம இருந்தா சொல்றாருங்க. சக்கரை வியாதி தான், மாம்பழ சீசன்ல மட்டும் மாம்பழ சீசன், அப்புறம் ஆப்பிள் சீசன் வருமே, அதுல மட்டும் ஆப்பிள் சீசன், அப்புறம் பொங்கல்ல கரும்பு வருமே, அப்ப கரும்பு மட்டும், அப்புறம் விருந்து வீட்டுக்கு போனா இந்த கடைசியில் வைப்பாங்களே என்ன நினைப்புங்க, பீர்ணி, அப்புறம் என்னமோ ஹல்வா, அது கல்யாண வீடு, அதனால சீசன்ல சீசன் கல்யாண வீட்டில் இது. சோழர்களே, வியாதியும் அல்லாஹ்வுடைய ஒரு நேமத்து, நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லாஹு தஆலா பழகி தர்றான், நஃப்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லாஹ் பழகி தர்றான். ஹே, நான் சொல்ல வந்த சுன்னத்தும் சொன்ன சுன்னத்து சுன்னத்தான முறையில செய்யணும். நான் ஒன்னு சொல்ல நீங்க கோச்சுக்காதீங்க, சுன்னத்தை தான் செய்யறேன்னு நினைப்பே செய்யறோம். சுன்னத்தை இல்லாம விட்டுருக்கிறாங்க, தாடியை சிறச்சிட்டாங்க, அவளை விடுங்க, அவங்க வச்சுக்கிடுவாங்க. இந்த வச்சவங்களுடைய டிசைன் எத்தனை டிசைன் இருக்கு பாருங்க, கொஞ்சம் ஒரு சுன்னத்து தானே, ஒரு சுன்னத்துக்கு ஒரு டிசைன் தானே, எதுக்கு இத்தனை டிசைன்? சில பேர் பார்த்தா இப்படி மூணாவது பிறை மாதிரி இருக்கும், சில பேர் இங்கோட வந்து நின்றும், சில பேர் கொஞ்சம் மேலே ஏறும், சில பேருடைய சைஸ் 5-6 மாதிரி இருக்கும், சில பேர் அந்த காலத்து குதிரை குதிரவால் மாதிரி இருக்கும், குதிரவால் அரிசின்னு ஒண்ணு இருந்துச்சு, நல்ல புல்லெல்லாம் உயரமா இருக்கும், இப்ப 5-6 இவ்வளவுதான் இருக்கும், சில பேர் குதிரவால் நெல் மாதிரி இருக்கும், சில பேர் 5-6 மாதிரி, சில பேர் வெறும் அடிக்கட்ட கரும்பு வெட்ட மாதிரி இருக்கும், கரும்பு காட்டுல போய் பார்த்தா எப்படி வெட்டி இருக்குங்க, அது மாதிரி கட்டையாவும் இருக்கும், சொர சொரன்னு கையை கையை வச்சோம் சொன்னா ரத்தம் வந்துடும். ஒரு சுன்னத்து தானே சோழர்களை விளையாட்டுக்கே கேட்கல, ஒரு சுன்னத்து தானே, எங்கிருந்து இத்தனை டிசைன் வந்தது? கல்யாணம் என்பது ஒரு சுன்னத்து தானே, எங்கிருந்து இத்தனை டிசைன் வந்தது?
சுன்னத்தை சுன்னத்தின்படிதான் செய்வோம். நாம் வீரர்கள் சகோதரர்களே, ஈமானுடைய வீரர்கள். இந்த உலகத்தில் யார் சொன்னாலும் சரி சொல்லுவோம், லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் சொன்னதான் நடக்குமாக அவன் சொன்னபடிதான் நடப்பேன், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னத்தை காண்பித்தார்களோ அப்படித்தான் நான் செய்வேன். அதை தவிர வேறொரு வழியிலே நான் செய்ய மாட்டேன், யார் சொன்னாலும் சரி.
சகோதரர்களே, இப்ப நான் செய்யறீங்களா இன்ஷா அல்லாஹ் கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம சொல்லி இருக்கிற இன்ஷா அல்லாஹ் ஏழு ரயில்ல ஏற்றி அனுப்பலாம், அவ்வளவு இன்ஷா அல்லாஹ் இருக்க மாட்டேன். மூமின் தைரியமா சொல்ற ஒரே காரியம் இன்ஷா அல்லாஹ் தான், சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் சொல்லுங்கடா, எல்லாரும் சொல்லுவாங்க. இதுல கூட சில பேர் ரகசியமா உட்கார்ந்து இருப்பாங்க, இதை சொல்லிட்டு வம்பளிய மாட்டிக்க நம்ம மட்டும் சும்மா இருக்கோம், அது சில அப்படியே இருக்காங்க. சரி, இன்ஷா அல்லாஹ் சொல்லி தன்னை தயார்படுத்துறதா இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். மனசக இன்ஷா அல்லாஹ் சொல்லிங்க, இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எந்த காரியம் வந்தாலும் சரி நான் கேட்பேன். தலையிலிருந்து கால் வரை சகோதரர்களே, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அத்தனைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் வாழ்க்கை காட்டி இருக்கிறார்கள். ஹயாத்திலிருந்து மௌத் வரை அத்தனைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை காட்டியிருக்கிறார்கள். உடையாகட்டும், நடையாகட்டும், பாவனையாகட்டும், வீடாகட்டும், மனைவாகட்டும், மக்களாகட்டும், கல்யாணமாகட்டும், வியாபாரமாகட்டும், திருமணம், எந்த காரியம் செய்தாலும் சரி அதற்கு சுன்னத்தால் ஒரு முறை சொல்லப்படாமல் இல்லை. நேரடியாக சொல்லப்படாமல் இருந்தால் பிறகு சஹாபத்துகளின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. சஹாபத்துகள் மூலமாக கிடைக்காமல் இருந்தால் தாபியங்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது. தாபியங்கள் மூலமாக கிடைக்காவிட்டால் தமிழ் தாபியங்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்து ஐம்பத்துகள் நமக்கு ஒன்று சேர்த்து தந்திருக்கிறார்கள். எந்த காரியத்துக்கும் சுண்ணத்தான முறை ஒன்று இல்லாமல் இல்லை. கொட்டாய் விட்டா சும்மா வாயை திறந்த அப்படின்றா காண்டா மிருகம் வாயை திறக்க மாதிரி திறந்து முடியறதா? கொட்டாய் வந்துச்சுங்க அப்படி நடு மஜ்லிஸிலே, அதுவும் எழுத்தாப்பட உட்கார்ந்துருப்பாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல கொட்டாய் வந்துச்சுன்னா இடது கையை வச்சு மூடுங்க, சொல்லுங்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்க. கொட்டாவி என்பது ஷைத்தானுடைய ஒரு தூண்டுதலின் காரணமாக ஏற்படுகிறது என்பது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்று புரிகிறது. தும்மல் என்பது ஏதோ ஒரு நல்ல காரியம்தான், அது ஏதோ ஒரு நல்ல இயக்கத்தின் மூலமாக நடைபெறுகிறது. எனவே ரசூலுல்லாஹி சொன்னாங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்காது இரஹமக்கல்லாஹ் சொல்லட்டும், அதுக்கு பதில் எஹ்திக்கும் அல்லாஹ் சொல்லட்டும், வயசுரேஹ் பாலக்கும் சொல்லட்டும், இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. தும்மல் வந்தா தும்மல் எப்பங்க வரும், அடுத்த தும்மல் உங்களுக்கு எப்போ வரும் யாரா சொல்லுங்க? நம்ம சரியான ஆமா இல்லைங்க, டாக்டர் போய் கேட்போம். பெரிய பெரிய எம்டி எம்எஸ் அது இது என்னென்னவோ இருக்கு பாருங்க, சில பேருக்கு பட்டம் போட்டுக்கு ஏபிசிடி இருக்கிற அத்தனை எழுத்து இருக்கு, சில எழுத்து திரும்ப திரும்ப கூட வருது. இதோட நல்லது சந்தோஷம், விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு, மருத்துவ ரிசர்ச் வளர்ந்துருக்கு, எல்லாம் சரி. அவர் இது மட்டும் தான் எனக்கு சொல்லணும், எனக்கு அடுத்த தும்மல் எப்போ வரும் சொல்ல முடியுமா? உலகத்தில் தும்மல் வர்றதுக்கு ஒரிஜினலான காரணம் கூட சொல்ல முடியாது சகோதரர்களே. ஆனா வரும், நல்ல கூட்டத்தில் இருக்கும் போது நல்ல ருக்குல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாருங்க ருக்குல இருக்கிறார், தரு பாருங்க ஒரு தும்மல், அந்த தும்மலுடைய வேகம் எவ்வளவு தெரியுங்களா? 150 கிலோமீட்டர் இல்ல உண்மை விளையாட்டு, நல்ல வேகமான தும்மலுடைய அளவு 150 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. இப்ப பக்கத்தில் இருக்க திரும்பி ஒரு அடி அடிச்சாரு வைங்க, இந்த தும்மல் வரும்போது என்ன செய்யணும்? முதல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, உங்களுக்கு துணி இருந்தாலோ அது இருந்தாலோ முதல்ல எந்திரிச்சு போ, தும்மல் வரும்போதே லேசா அரிக்கும், உடனே எந்திரிச்சு போயிடணும். இது சுன்னத்தில் உள்ளது. ரசூலுல்லாஹ் வெறும் தொழுகைக்கு மட்டும்தான் வழிகாட்டினார்கள், ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் வழிகாட்டினார்கள். அன்னி மனாசிக்கும் ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னை பார்த்து செய்யுங்கள், என்னிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும்தானா சொன்னார்கள்? தும்மல் விடுவதற்கும் ரசூலுடைய வழியிலே என் முறை சொல்லப்பட்டிருக்கிற சகோதரர்களை, முதல்ல எந்திரிச்சு போக முடிஞ்சா எந்திரிச்சு போயிருங்க, ஏன்னா தும்மல்ல எவ்வளவு சிதறும் தெரியாது, மூக்கிலிருந்து வாயிலிருந்தும் சிதறல்கள் எங்கெங்க வரும், யார் மேல போய் சேரும் தெரியாது, பக்கத்தில் இருக்கிற துன்புறுத்தவன் முடிஞ்சா எந்திரிச்சு போயிருங்க. முடியாத பட்சத்தில் டக்குனு வந்துருச்சு, அதுவும் 150 கிலோமீட்டர் வேகத்தில், முடியுமானா ஒரு துணி எடுக்க மூக்க முடிக்குங்க, இல்ல முடியாத பட்சத்தில் ரெண்டு கையவாத வச்சு முடிக்குங்க, விழுகிறதெல்லாம் உங்க கைக்குள்ளே விழுகட்டும், விழுகிறதெல்லாம் கைக்குள்ளே விழுகட்டும். ஆனா அதை தொடக்கிறது ருக்குல கையை வச்சு முடிக்கிட்டீங்க, கையில வந்துருச்சு, இதை தொடக்கிறதுக்காக பள்ளிவாச பாய பார்க்காதீங்க, உங்க சட்டை உங்க துணியை தொடச்சுங்க, கை அப்படியே வச்சிருக்கிறாருங்க, எங்க போய் தொடப்பாரு, துணியில பட்டுருவான். அடே உன் துணியை விட பள்ளிவாச பாய் கேவலமா போச்சா, உன் துணி அழுக்காகலாம், ஒன்னும் லட்சியம் இல்ல, அதை பத்தி அதை பத்தி எந்த பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பள்ளிவாச பாய அசுத்தப்படுத்தினால் கையாவத்திரம் எல்லாம் கேட்பான். அதனால ஹதீஸே வந்திருக்கு, எல்லா அமல்களுடைய நன்மையும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, ஹத்தல் கதாத்த மினல் மஸ்ஜிதி, இது போல வாசகம் வருது, மஸ்ஜிதில் இருக்கிற ஒரு துரும்பை எடுத்து ஒரு மனிதன் வெளியே போட்டால் அதற்கு என்ன சவாப் என்று எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது. மஸ்ஜிதை சுத்தமா வைக்கணும் நம்ம பொறுப்பு,
ஆக சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வழியில் தான் வெற்றி இருக்கிறது, வேறொரு வழியில் வெற்றி தரக்கூடாது. ஆகையினால செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும், நிக்காக மட்டும் சொல்ல வரல, செய்யக்கூடிய அத்தனை காரியத்தையும் நம்முடைய குடும்பத்தாரே அப்படி பழக்கணும். இப்ப நிக்காக நடக்கக்கூடியவர்கள் கட்டாயம் கேட்டுக்கொள்ளணும், இனிமேல் யாருக்கு நிக்காக நடக்க போதோ அவங்களுக்கு கேட்டுக்கணும். சரி, யாருக்கு நிக்காக நடந்து முடிஞ்சிருச்சோ அவங்களும் முயற்சி பண்ணணும். நம்முடைய வீடுகள்ல சுண்ணத்தான நடைமுறைகள் இல்லையா கொண்டு வரணும். ஆனா கொண்டு வர்றது எப்படி, எங்கிருந்தா அது வாங்கி போய் கொடுத்தா வந்துருமா? ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் சகோதரர்களே. சூழ்நிலை உருவாகாமல் எந்த காரியமும் நடக்காது. அக்கம் பக்கம், பக்கத்தில் இருக்க தெருவு, அடுத்த தெருவு, இந்த தெருவு, எல்லா தெருவுலையும் பாங்க சொன்ன உடனே எல்லாரும் தொழுக ஆரம்பிக்கிறாங்க. பாங்க சொன்ன உடனே எல்லாரும் தொழுகிறாங்க. நம்ம வீட்டு பெண்களும் தொழுவாங்க, நம்ம குழந்தைகளும் தொழுகும். லுங்கியை கட்டிருக்க மாட்டான், நவுசரே போட்டிருக்க மாட்டான், அவன் கூட தலையில ஒரு துணி போட்டுக்கிட்டு, அந்த பொம்பளை புள்ள கூட தலையில ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு தொழுக ஆரம்பிச்சிருக்கு. கீழே ஒண்ணுமே இல்ல, மேல போட்டிருக்கும். நான் சொல்லுவேன், அந்த குழந்தை அல்லாவுக்காக சொல்லுது பாருங்க, அது அல்லாவிடத்துல உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால எந்த காரியம் செய்தாலும் சரி என்று சொல்லும் போது, நிக்கா செய்யும் போதும் சரி, அது சுண்ணத்தான முறை என்னவோ அதுல செய்தால் அதுல ரஹமத் இருக்கும், அதுல பரக்கத் இருக்கும், அதுல எல்லா வகையான அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். கணவன் மனைவி கிடையாது சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும், அவருடைய வாழ்க்கையில் நல்ல சந்ததிகள் வரும், அந்த சந்ததிகள் மூலமாக உலகத்தில் நிம்மதி பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும், வாழ்க்கையில எல்லா விதமான ஹைர் பரக்கத்துக்கு காரணமாகும். இல்ல, ஆரம்பத்திலேயே நிக்கா செய்ய ஆரம்பிக்கும் போதே, பொண்ணு பேசும் போதே, மாப்பிள்ள பார்க்கும் போதே, துனியாவுக்கு மாற்றமான காரியங்களை முன் வச்சு மாப்பிள்ள பாக்குறது, பெண்ணு பாக்குறது இருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்குது, மன் தஸவ்வஜஹாலி மாலிஹா லம் யஸிதில்லாஹு இல்லா ஃபத்ரன், யார் ஒரு பெண்ணை அவளுடைய பணத்துக்காக மட்டும் நிக்கா செய்து கொண்டாரோ அவருக்கு ஏழ்மைதான் அதிகமாகும் என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். சொன்ன பிறகு வேற ஒன்னா நடக்கும். சில சமயத்தில் பார்க்கலாம், பணத்துக்கு நிக்கா செய்து பணம் நிறைய இருக்கேண்டு, பணம் இருக்கும், ஆனா பணம் உள்ள பிச்சைக்காரர்களும் இருக்கிறார்கள் உலகத்தில். மனசுல என்ன இருக்காது, தயாளம் இருக்காது. பணம் கையில் இருக்கிறதுக்கு மட்டும் பேர் பணக்காரர்கள் இல்லை, மனசுல தயாள குணம் இருக்கிறதுக்கு பேர் தான் பணக்காரர்கள். ஏழைகளாக இருந்தால் கூட மனசுல தயாள குணம் இருந்தார் அவர் செல்வந்தர். செல்வந்தராக இருந்தாலும் மனசுல தயாளம் இல்லை என்று சொன்னால், அவர் தர்மமும் செய்கிறார், தானம் செய்கிறார், ஆனா மனசுல தயாள குணம் இல்லை. இதுக்கு விளக்க சொல்ல எனக்கு தெரியல, தயாள குணம் தான் என்ன உங்களுக்கு விளங்கினா விளங்கும். தயாள குணம் ஒன்னு எடுத்தா அதை கொடுக்கறமே வருத்தம் இல்ல, கொடுக்கறவன் சந்தோஷம். இன்னும் கொடுக்க பார்க்கணும், எப்படியாவது கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்க கூடாது, எப்படியாவது கொடுக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கணும். கொஞ்சம் நம்ம பழக்கத்தை சிந்திச்சு பாருங்க, கொடுக்கறது தான், ஆனா கொடுக்காம இருக்கிறதுக்குள்ள வழி எல்லாம் பார்த்துட்டு பிறகு கொடுக்கறது இருக்குது, அதுதான் தயாளம் இல்லைன்னு சொல்ல வர்றது. ஏழை கூட தயாளமாக இருக்கலாம், அவற்ற ஒரு ரூபாய் இருக்கு, 50 பைசா தர்மம் செய்தால் அவர் 1,50,000 தர்மம் செய்த மாதிரி. என்ன சொல்ல போனா, 1,50,000 செய்தால் தர்மம் செய்தால் சின்னது, 1 ரூபாயில் 50 பைசா தர்மம் செய்யறது ரொம்ப கஷ்டம். இவருக்கு சவாப் 50,000 விட கூடுதலா கிடைக்கும் சோதர். 1 கோடியில 50 லட்சம் தர்மம் செய்தால் என்ன சவாவோ, அதை விட இந்த 50 பைசா தர்மம் செய்தவருக்கு சவாபு கிடைக்கும். ரோட்ல ஒரு பிச்சைக்காரர், இவர் பாக்கெட்ல இருக்கிறதே வரதா, அதுல பாதி எடுத்து கொடுத்துட்டார் என்றால் என்ன, 3 கோடி ரூபாய் சொத்துக்காரர் அதுல பாதி கொடுத்தது விட அதிகமா சவாபு கிடைக்கும். ஏன்னா 3 கோடி ரூபாய்க்காரருக்கு மிச்சம் என்ன இருக்கு, 1.5 கோடி இருக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு போதுமானது இருக்கு. ஆனா இவருக்கு ஒரு தீக்குடிக்க போதுமான காசு இல்ல, அதுல பாதியை கொடுத்துட்டார். அல்லா பாப்பா, கொடுத்த அளவுக்கு பெயர் இல்ல தர்மம், கொடுத்த மனோநிலைக்கு பெயர் தர்மம். சிந்திக்கிற சகோதரர்களே, கொடுக்கிற மனோநிலை, நான் எந்த நிலையில இருக்கிறேன் கொடுக்கிறேன். அதனால எப்பயாவது கொடுக்க பார்க்கணும். ஏழைகளுக்கு எல்லாத்தோட முதல்ல கொடுக்க வேண்டியது நம்முடைய சொந்தக்காரர்களை, வசதி இல்லாதவர்களுக்கு. நம்முடைய சொந்தக்காரர்கள் வசதி இல்லாமல் இருக்க, அவர்கள் தான் அதை பெறுவதற்குரியது. ஆனா யார் கொடுத்தாங்கன்னு கூட தெரியக்கூடாது. அது மாதிரி கௌரவமா கொடுக்கணும். கொடுக்கறதுல கௌரவம் எது தெரியுங்களா? எல்லாருக்கும் சொல்லிட்டு நான் யாருக்கு கொடுக்கறேன் ஊரம் கூட்டி கொடுக்கிறது பேர் கௌரவம் இல்ல. யாருக்குமே தெரியாது யார் கொடுத்தா, வாங்கினவருக்கு கூட தெரியாது. அவருக்கு போய் சேர்ந்திருந்து அவர் சந்தோஷமா இருக்கிறார். அல்லாஹ் ரொம்ப 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 சந்தோஷப்படுறார். இது நானா சொல்ல, ஹதீஸ்ல வந்திருக்கு, லா து லா லா தாலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, வலது கை என்ன கொடுத்தது என்று இடது கைக்கு கூட தெரியாது. வலது கை கொடுத்தது இடது கைக்கு கூட தெரியாது. இது மாதிரியான எல்லா குணங்களும் வரும். ஆகினால நாம் நம்முடைய தேவைகளை, அதுல ஒண்ணுதான் நிக்காகும், அதுல செலவினங்களை சுருக்கிக் கொண்டு நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு நமக்கு அருகில் இருப்பவர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய அருகில் பக்கத்து தெருக்காரர்கள் இதில் யார் வசதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை சந்தோஷமாக ஆக்கி வைப்போம். ஆனால் அதை விட உயர்ந்த காரியம் எதுவும் இல்லை. ஆயினால் நம்முடைய திருமணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி செய்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி செய்தார்களோ, ரசூலுல்லாஹ் தங்களுடைய மக்களுக்கு எப்படி திருமணம் செய்து வைத்தார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சஹாபாக்கள் தங்களுடைய மக்களுக்கு எப்படி திருமணம் செய்து வைத்தார்களோ, இன்ஷா அல்லாஹ் அந்த முறையில் தான் செய்யணும் என்று அதிலே நியத்து செய்து கொள்ளுங்க. இந்த மனாளர்களுக்கு இப்ப நிக்காக நடக்குது, எளிமையான முறையில் நிக்காக நடக்குது. இதே போல இதுக்கு பின்னால் அவர்கள் வீட்டுக்குள்ள போய் செய்யற காரியங்களை இதே சுன்னத்தான முறையை பின்பற்றணும். இங்க மட்டும் எளிமையை கையாண்டுட்டு இதுக்கு பின்னால போயிட்டு எளிமை இல்லாம பாக்கி நடைமுறைகள் என்ன இருக்கு பாருங்க. அந்த நடைமுறை எல்லாத்தோட அதிசயம், மாப்பிளைக்கு கால் கழுவுறதுன்னு எங்க ஊர்ல இருக்கு, இங்க இருக்கு தெரியாது. இதுவரைக்கும் காலே கழுவாம இருந்தார மகாராசா. பிரிந்த கால் கழுவுற ஆளுக்கு முந்தி எல்லாம் ஒரு ரூபாய் இருந்துச்சு, அஞ்சு ரூபாய் இருந்துச்சு, இப்ப நூறு ரூபாய். மைத்துனர் வந்து கால் கழுவாரு, அப்பவே அவருக்கு ஒரு நூறு ரூபாய் போடுறது. இதெல்லாம் எந்த பழக்கத்தில் சேர்ந்தது சோதர்களே? மாற்றார்களுடைய பழக்கத்தை பின்பற்றி எந்த காலத்திலும் இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியாது, மறு உலகத்தில் வெற்றி பெற முடியாது. ஆகினால் பார்க்கணும் இது சுண்ணத்தில் இருக்கிறதா இல்லையா, இல்லையானால் செய்யக்கூடாது. நண்பர்களே, வீரம் என்பது இதற்குத்தான் பெயர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்குரிய தைரியம் நமக்கு வர வேண்டுமானால் இந்த தபலீ தாவத்துடைய பாதை இருக்கிறதே, சாதாரண பாதை இல்லை. நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்றக்கூடிய பாதை, நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியத்தை மாற்றக்கூடிய பாதை, நம்முடைய வாழ்க்கையினுடைய போங்கை மாற்றக்கூடிய சிந்தனை, இதுவெல்லாம் உருவாகிறதுக்கு தபலீ என்பது இந்த சிந்தனை மாற்றத்தை, நம்பிக்கை மாற்றத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒன்றுதான். தவிர மற்றவைகள் எல்லாம் உலமாக்கல் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் கேட்டு செய்ய வேண்டிய காரியம். மனசு வாரதாத்தான் மற்றத மாற்றிக் கொள்ள முடியும். ஆகையினால் நியத்து செய்ய இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை தான் நம்புவோம், ரசூலுடைய வழியில் தான் நடப்போம், இந்த இரண்டையும் படித்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில இன்றே போவோம், இல்லையானால் நாளையோ நாளை மறுநாளோ நாம் எங்கிருந்தாலும் சரி எப்பொழுது இருந்தாலும் சரி இந்த தீனுடைய வேலை செய்து ஈருலகிலும் வெற்றி பெறுவோம் என்று நியத்து செய்யுங்கள். அல்லாஹ் ஜலஷானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும், இந்த ஊரிலே வாழ்கிறவர்களுக்கும், இந்த ஊர்க்காரர்கள் எங்கே வாழ்ந்தாலும் அவர்கள் வாழ்கிற எல்லா இடங்களுக்கும், பூரா உலகத்துக்கும் நேரான வழியை காண்பித்து மனித சமுதாயம் நிம்மதியாக வாழ்வதற்குரிய எல்லா தௌஃபீக்கையும் அல்லாஹ் தர வேண்டும் என்று துஆ செய்வோமாக. அல்லாஹ் தஆலா கபூல் செய்திருவானாக. வாஹிர் தாவானான அல்ஹம்துலில்லாஹி
ரப்பில். ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் ரசூல் புக் சென்டர், பாஷா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7 சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. தொலைபேசி 7023385. இஸ்லாமிய பெருமக்களே, உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா? திருக்குரான், ஹதீஸ், இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள், ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீர மிகுந்த சொற்பொழிவுகள், இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும், இசைமுரசு ஹாஜி நாகூர் ஈயம் ஹனிபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும், பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் ரசூல் புக் சென்டர், ரசூல் புக் சென்டர், பாஷா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இலக்கம் 7 சிங்காரத்தோப்பு, திருச்சி 8. போன் நம்பர் 7023 85.
சகோதரர்களே, சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அனைத்தும் சொல்லியும் தாங்கள் கேட்டும் இருக்கிறீர்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தொட விரும்புகிறேன். மனித சமுதாயம் முழுவதும் விரும்பக்கூடிய ஒன்று நிம்மதி, அமைதி, மகிழ்வு, இன்பம், இவைகள் எல்லாம். அவர்கள் இந்தியாவிலே பிறந்திருக்கட்டும், இங்கிலாந்திலே இருக்கட்டும், அவர்கள் வடதுருவத்திலே வாழட்டும், தென் துருவத்திலே இருக்கட்டும், முடிந்தால் எங்கிருந்தாலும் சரி, எந்த காலத்தில் இருந்தாலும் சரி, சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதிலே யாருக்குமே அபிப்பிராய பேதம் இல்லை. எந்த இசத்தை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்கள் தங்களுடைய மகிழ்வுக்காகத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிறார்கள். யாராவது பெரிய அங்கிகள் அணிந்து கொண்டு அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களும் சரி, யாராவது அரைக்கால் டவுசரை அதையும் கிழித்து விட்டுக் கொண்டு அலைகிறார் என்றால் அதுவும் நிம்மதிக்காகத்தான். உலகம் முழுவதும் சுற்றி பாருங்கள், என்னென்னவோ கோலத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கோலங்களை பார்த்தால் இவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது என்று கூறத் தோன்றும். அந்த கோலங்கள் அத்தனையுமே நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான், மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இதிலே இரண்டு அபிப்பிராயத்துக்கு இடமே இல்லை, இது மறுபரிசீலனைக்கு உள்ளதும் அல்ல. ஒரே ஒரு முடிவுதான் இதிலே. ஆனால் உலகத்திலே அது நடக்கிறதா? ஒரு நாட்டை நாட்டோடு இணைக்க முடியவில்லை என்பதில்லை சகோதரர்களே, ஒரு தெருவிலே இருக்கிற வீட்டை வீட்டோடு இணைக்க முடியவில்லை.
அது ஒரு புறம் இருக்கட்டும், கணவனை மனைவியோடு இணைக்க முடியவில்லை, மனைவியை கணவனோடு இணைக்க முடியவில்லை. சுற்றி பாருங்களேன், எத்தனை கேசுகள் கோர்ட்டுகளிலே தங்கிக் கொண்டே இருக்கின்றன. இவைகள் எல்லாம் அதிகமான சம்பந்தங்கள், அதிகமான விவகாரங்கள் பார்த்தால் உறவினர்களுக்கிடையிலே. எல்லா பொருட்களுக்கும் விதை அந்தந்த இனத்திலிருந்து வருகிறது. எல்லா பொருளுக்கும் விதை அந்தந்த இனத்திலிருந்து வருகிறது. சுரக்காய்க்கு சுரவிதை, பாவக்காய்க்கு பாவ விதை. ஆனால் இந்த சண்டை இருக்கிறதே, விவகாரம் இருக்கிறதே, இந்த விரோதம் இருக்கிறதே, விரோதத்துக்கு விதை சிநேகிதம். எங்கே சிநேகிதம் இருக்கிறதோ அங்கிருந்துதான் விரோதம் உழைக்கிறது, அதிசயம். எங்க கிட்ட கிட்ட முட்டப்பகை, தமிழிலே அழகாக சொல்லி வைத்தார். இதை விட வேறு யாரும் சொல்ல முடியாது. கிட்ட கிட்ட எவ்வளவு கிட்ட போறோமோ, எவ்வளவு நெருங்குகிறோமோ, எவ்வளவு அந்யோன்யமாக இருக்கிறோமோ, அங்கேதான் முட்டப்பகை. எனவேதான் உலகத்திலே எங்கு பார்த்தாலும் வழக்காடு மன்றங்களிலே வழக்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அவை தீராது. ஏன் தீராது? இந்த வழக்காடுகிறவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டுமானால், ஒருங்கிணைய வேண்டுமானால், அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் சரியாக ஆக வேண்டுமானால், இந்த உலகத்தினுடைய தரித்திர சரித்திரம் தீர வேண்டுமானால், அதற்கு ஒரு வழி இருக்கிறது சகோதரர்களே. ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த உடலுடைய பாகங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதம். கண் அது வேறு விதம், காது அது வேறு விதம், மூளை அது வேறு விதம், கை அது வேறு விதம், நகம் அது வேறு விதம், குடல் அது வேறு விதம், வயிறு அது வேறு விதம். என்ன வேறு விதம்? கண் இவ்வளவு நசுக்கானது, லேசான துரும்பு பட்டால் கூட கண் பொறுக்காது, தூசி பட்டால் கூட கண் பொறுக்காது, அவ்வளவு நளினமானது, மிருதுவானது, நசுக்கானது. அதே நேரத்தில் மண்டை இருக்கிறதே முட்டிக்கொண்டால் கூட உடையாமல் இருந்து விடலாம். பல்லு இருக்கிறதே எலும்பை கூட கடித்து நொறுக்கி விடலாம். அந்த எலும்பை பல்லிலே வைக்கிற எலும்பை கண்ணிலே வைத்தால் என்ன ஆகும் சகோதரர்களே? எலும்பையே தூள் தூளாக்கிவிடும். அந்த தூள் அல்ல, அந்த தூளில் இருந்து பறக்கிற தூசுபட்டாலும் கண் பொறுக்காது, கண் பொறுத்தாலும் நம் மனம் பொறுக்காது. கண் அப்படிப்பட்ட நாசுக்கானது. விரலோ அது வேறு வகையானது, எலும்போ அது வேறு வகையானது, நகமோ அது வேறு வகையானது. பிறகு நகம் வளர்ந்தால் அதை வெட்டிவிடலாம். கண் காலப்போக்கில் வளர்ந்தால் அதிலும் கொஞ்சத்தை வெட்டிவிட முடியுமா? பல் விழுந்து விடலாம் ஒரு காலத்திலே, பல் ஒரு காலத்தில் விழுந்து விடலாம். கண் எப்பொழுதாவது விழுந்து விடலாமா? பல்லுக்குரிய தன்மை வேறு, கல்லுக்குரிய தன்மை வேறு. முல்லா நசிருத்தீன் என்று ஒருவர் இருந்தார் என்று சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரிடத்தில் ஒருத்தர் சொன்னாராம், ஒரு வாரமா பயங்கரமான கண் வலி, ஒரு வாரமா பயங்கரமான கண் வலி. முல்லா சொன்னாராம், எனக்கு இப்படித்தான் ஒரு வாரமா பல்லு வலிச்சு, நான் பல்ல புடுங்கிட்டேன், இப்ப உங்களுக்கு கண்ணு வலிச்சா நடக்கிற காரியமா இது? சிந்திக்க கூட முடியாது. கண்ணுடைய தன்மையே வேறு, கையுடைய தன்மையே வேறு, காலுடைய தன்மையே வேறு. ஆனால் உடலில் இருக்கிற அத்தனை வெவ்வேறு விதமான அந்த தன்மைகளை விவரிக்க விரும்பவில்லை. தலை இருக்கிறதே பார்ப்பதற்கு மிக கெட்டி, ஆனால் தலையில் உடலிலே தண்ணீர் தேங்கினால் ஒன்றும் செய்வதில்லை. ஆனால் தலையிலே லேசாக தண்ணீர் இருந்து விட்டால் பிறகு அதை நாம் ஒத்தி எடுக்க வேண்டும், துவட்டி எடுக்க வேண்டும், இல்லையானால் சளி பிடித்துக் கொள்ளும். தலை தண்ணீரை தாங்காது, உடல் தாங்கும் தலை தாங்காது. இப்படி ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஒவ்வொரு உறுப்புக்கும் தன்மைகளை வெவ்வேறு விதமாக படைத்திருக்கிறான். ஆனால் எல்லா உறுப்புகளும் ஒற்றுமையாக இயங்குகிறது. கண் வலிக்கிறது என்று சொன்னால் உடலே அதற்கு ஒத்துழைக்கிறது. உனக்கு வலிச்சா நீ பாத்துக்க. நான் ஒருத்தர் பகல் போற நடந்துட்டு வந்திருக்கிறார், பகல் காலையில நடக்க ஆரம்பித்தவர், சந்தையில போய் வியாபாரம் செய்தார், நின்று கொண்டே வியாபாரம் செய்து வேகாத வெயிலிலே நின்று படாத பாடுபட்டு வீட்டுக்கு இரவு திரும்பி வருகிறார். வந்து படுக்க போனால் கண் வலிக்கிறது. இப்ப கண்ணு சொல்லிச்சு எனக்கு வலிக்குது, டாக்டர் போகணும். கால் சொல்லிச்சு நான் காலையில இருந்து நின்றுட்டு வந்திருக்கிறேன், அதனால என்னால நடக்க முடியாது, நீ வேணுமானா போய்க்க. அப்படி ஏற்பட முடியுமா? கண் வலிக்கிறது என்றால் அதற்கு கால் மட்டுமல்ல அத்தனை உறுப்புகளும் ஒத்துழைக்கும். நான் பகல் முழுவதும் பாடம் ஓதி கொடுத்துக் கொண்டிருந்தேன், என்னுடைய மூளை சளைத்து போய்விட்டது, மூளை டயர்டாகிவிட்டது, ஆகையினால என்னாலே போய் டாக்டரிடத்தில் இப்பொழுது பேச முடியாது, நான் பேசி பேசி அழுத்து போயிருக்கிறேன், ஆகையினால டாக்டர்கிட்ட போய் நான் கண் வலிக்குதுன்னு சொல்றதை எனக்கு முடியாது என்று டாக்டர் சொல்லுமா? நான் நடந்து போக முடியாது என்று கால் சொல்லுமா? நான் மருந்தை கை நீட்டி வாங்க முடியாது என்று கை சொல்லுமா? சொல்லாது சகோதரர்களே. கண் வலி என்றால் இதஷ்டகா ஐனுஹு இஷ்டகா குல்லுஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவ்வளவு பேரும் முஸ்லிம்களை சொன்னார்கள் என்று சொன்னாலும் கூட உண்மை அதுதான். உலகத்தில் இருக்க வேண்டிய அவ்வளவு பேரும் அல்லாஹுவை ஒத்துக்கொள்ள வேண்டியவர்கள் தான். அவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு உடலை போல, கஜசதின் வாஹிதின், ஒரு உடலை போல, அந்த ஒரு உடலிலே எந்த உறுப்புக்கு வலித்தாலும் அத்தனை உறுப்பும் அதற்கு ஒத்துழைக்கும். வயிறு வலிக்கிறது என்றால் வாய் பேச மாட்டேன் என்று சொல்லாது. தலை வலிக்கிறது என்று சொன்னால் கை பணத்தை எடுத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாது. கால் வலிக்கிறது என்று சொன்னால் எனக்கு தூக்கம் வருகிறது நீ போய்கொள் என்று கண் சொல்லாது. சொல்லுவா சகோதரர்களே, சிந்திக்க கூட முடியாது. இப்பொழுது நான் சொல்லுகிற இந்த விஷயமே ஒரு புதினமான விஷயமாக இருக்கும். இது என்ன ஒரு கற்பனை அதிசயமாக இருக்கிறது. ஒரு உறுப்பு வலித்தால் எல்லாம் தானே சேர்ந்து, கண் வலித்தால் தூக்கம் வராது, தூங்குவதற்கு என்ன தூங்கி விட வேண்டியதுதானே, முடியாது. தலை வலித்தாலும் தூக்கம் வராது, எந்த ஒரு உறுப்பு வலித்தாலும் தூக்கம் வராது. எல்லா உறுப்புகளும் அதற்கு ஒத்துழைத்து அந்த வலியை நீக்குகிறவரை காலுக்கும் வலிக்கும், கையுக்கும் வலிக்கும், மூளைக்கும் வலிக்கும். வலிப்பது என்னவோ ஒரு உறுப்பிலே, ஆனால் ஒத்துழைப்பது அத்தனை உறுப்புகளும். இங்கேதான் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக ஒத்துழைக்கிறதே, எந்த உறுப்பையும் அது விட்டு விடுவதில்லையே, எந்த காரணத்தினால் ஒத்துழைக்கிறது என்று பார்க்க வேண்டும். இங்கேதான் சிந்திக்க வேண்டும். ஒரே ஒரு காரணம் தான் சகோதரர்களே, இந்த உறுப்புகள் எல்லாம் ஒத்துழைப்பதற்கு காரணம், ஒருவர் மரணம் அடைந்து விட்டார். ஒருவர் மரணம் அடைந்து விட்டார், நம்முடைய மௌலானா அவர்கள் அதிசயமாக சொல்வார்கள், உயிரோடு இருக்கும் போது இருக்கிற நிலை என்ன, உயிர் போன பிறகு இருக்கிற நிலை என்ன. ஒருவர் மரணம் அடைந்து விட்டார், ஒரு தெருவிலே யாருமே பார்க்க முடியாத இடத்திலே அவர் செத்து கிடக்கிறார். யாரோ ஒரு மனிதர் எப்படியோ போற நிலையில அவருக்கு மரணம் சம்பவித்து விட்டது. ஒரு நாய் அந்த வழியாக வந்தது, ஒரு நாய் அந்த வழியாக வந்தது. இப்பொழுது இதை மாற்றி முதலில் சிந்தியுங்கள். ஒரு நாய் போகிற இடத்திலே காலை தூக்கி அது மலம் ஜலம் கழிக்கிற பழக்கம், ஏதாவது ஒரு பொருளை கண்டால் அங்கே காலை தூக்கி அது ஒண்ணுக்கு இருக்கும், இது பழக்கம். அப்படி நாம போய்கிட்டு இருக்கிறோம், நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நாய் நம்ம பக்கத்துல வந்து நின்று காலை தூக்குச்சு, என்ன செய்வோம்? போகட்டும், ஒண்ணுக்கு இருந்துட்டு போட்டு சும்மா விட்டுருமா? அடிக்கிற அடியில நாய் ஓடணும் 1 கிலோமீட்டர். என் மேல ஒண்ணுக்கு இருக்கு வந்தையான், இது செய்வோம். இவன் செத்து கிடக்கிறான், நாய் வந்தது, உயரமான இடமாக அவனுடைய தலையை பார்த்தது, அவருடைய வாய்க்கு நேராக ஒன்று கடித்தது. இவனுடைய கை அந்த நாயை துரத்துமா? இவனுடைய கால் அந்த நாயை விரட்டுமா? இவனுடைய நாக்கு சப்தம் போடுமா? இவனுடைய வாயிலே நாய் பீஷாபுக்கு இருக்கிறது. இவன் செத்து கிடக்கிறான், இவனுடைய வாயிலே நாய் பீஷாபுக்கு இருக்கிறது, ஆனால் எந்த உறுப்பும் அதை விரட்டாது. காரணம் என்ன? உயிர் இல்லை. இந்த உறுப்புகள் எல்லாம் ஒத்துழைப்பதற்கு காரணம் இந்த உடலிலே உயிர் இருப்பதுதான். இந்த உறுப்புகள் எல்லாம் ஒன்றோடொன்று ஒத்துழைக்கிறது, ஒன்றோடொன்று சேர்ந்து இயங்குகிறது. அது எந்த விதமான வேற்றுமையும் காண்பிப்பதென்று என்பது நம்முடைய கற்பனைக்கு கூட எட்ட முடியாத விஷயமாக இருக்கிறது என்பதற்கு காரணம் இந்த உடலிலே உயிர் இருப்பதுதான். உயிர் போய்விட்டால் யாராவது விரலை வெட்டி கொண்டு போய்விட்டார்கள் ஏனென்று கேட்க முடியாது. கண்தானம் செய்கிறேன் என்று ஒருவர் சொல்லிக்கொண்டு மிக பெருமையாக அவருடைய கண்ணை எடுத்துக் கொண்டு போகிறார்கள், உடல் ஒன்றும் கேட்காது. யாராவது கிட்னியை அறுத்துக் கொண்டு போகிறார்கள், உடல் ஒன்றும் சொல்லாது. என்ன நடந்தாலும் இந்த உடல் ஒன்றும் சொல்லாது. காரணம் என்ன? இந்த உடலிலே உயிர் இல்லை என்பதுதான் காரணம். உயிர் இல்லாவிட்டால் உடல் உறுப்புகள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்க முடியாது, ஒத்துழைக்காது. உயிர்தான் இந்த உறுப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து இயங்க வைக்கிறது, செயல்பட வைக்கிறது என்பது நமக்கு விளங்குகிறது அல்லவா சகோதரர்களே. இதே போல இந்த உலகம் உலகம் முழுவதையும் ஒன்று சேர்த்து இயங்க வைக்க வேண்டுமானால் அமெரிக்காவிலே யாருக்காவது ஒரு வேதனை ஏற்பட்டால் இந்தியாவிலே இருக்கிற கடைசி குடிமகனுக்கு கூட அது வலிக்க வேண்டும். சகோதரர்களை, நான் வெறும் பேச்சாக பேசவில்லை, நான் சாதாரணமானவன். ஆனால் எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கு இருக்கிற குர்ஆன், நமக்கு இருக்கிற அல்லாஹ், இந்த மதரசாக்களிலே போதிக்கப்படக்கூடிய குர்ஆன் சாதாரணமானதல்ல. இன்னஹு லகௌலன் ஃபஸல், இது தீர்க்கமான முடிவு. இதற்கு அப்பாலே முடிவு செல்லக்கூடிய யாரும் இந்த உலகத்திலே பிறக்கவும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. இதுதான் இறுதி முடிவு, இதுதான் உறுதி முடிவு. இன்னஹு லகௌலன் ஃபஸல், அமெரிக்காவிலே யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு வேதனை ஏற்படுகிறது என்றால் இந்திய குடிமகனுக்கு வலிக்க வேண்டும். சகோதரர்களே, இந்தியாவிலே மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகிறார்கள் என்று சொன்னால், வறுமை கோட்டுக்கு கீழே வாடுகிறார்கள் என்று சொன்னால், செழிப்பாக இருக்கிற வளர்ந்த நாடுகளில் உள்ளவர்களுக்கு இவர்களுடைய வாட்டத்தை பற்றி வருத்தம் ஏற்பட வேண்டும். அதுதான் மனித இயற்கை, அதுதான் மனித ஒற்றுமை, அதுதான் உலகத்திற்கு தேவை. யாராக இருந்தாலும் சரி, உலகத்திலே இந்த இடத்தில் அல்ல, இமயமலையினுடைய உச்சியிலே ஏற்றிவிட்டால் அங்கிருந்தும் சொல்லுவோம். காரணம், சொல் நம்முடைய வாயிலிருந்து வரலாம், ஆனால் அந்த சொல் வருவது அல்லாஹ்விலிருந்து வருகிறது. இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக இந்த உலகம் முழுவதும் ஒற்றுமையாக ஒரே எண்ணத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தை இணைக்கிற ஒன்று என்ன தெரியுமா? இந்த உடல் உறுப்புகளை இணைக்கிற ஒன்று உயிர். இந்த உலகம் முழுவதையும் இணைக்கிற ஒன்று யாராக இருந்தாலும் உடலை ஒன்று சேர்க்கிறது. உயிர் உடை ஒன்று சேர்க்கிறது. உயிர் இருக்கிற காரணத்தினாலே, உயிர் இருக்கிற காரணத்தினாலே பேசி பேசி எனக்கு வாய் வலிக்கிறது என்று சொன்னால் என்னுடைய மூளை சொல்லும், வாய் வலிக்கிறது, நீ பேச்சை நிறுத்து. என்னுடைய மூளை சொல்லும், என்னுடைய கையும் முயற்சி செய்யும் என்னுடைய பேச்சை நிறுத்தி வைப்பதற்கு. என்னுடைய உடலும் அசந்து போகும், வலிக்கிறது என்னவோ வாய்தான், ஆனால் மூளை சொல்லுகிறது பேச்சை நிறுத்து, கையும் காலும் சொல்லுகிறது பேச்சை நிறுத்து, போதும் நிறுத்து. இது சொல்லிக் கொண்டிருக்கிறது அல்லவா சகோதரர்களே? நான் எங்க சொன்னேன், தாராளமாக எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, என்ன வேண்டுமானாலும் சரி அதை ரசிக்கிற மாதிரி இருந்தால் கேட்பார்கள், அப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் பாட்டு சொன்னார்கள், பாட்டு இருக்கிறதே அது விபச்சாரத்துக்கு மந்திரம். விபச்சாரத்தை மாந்திரீக ரீதியாக, தார்மீக ரீதியாக, ஆத்மீக ரீதியாக ஊட்டுகிறது பாட்டு. மோசமான பாட்டுகள் இருக்கிறதே அது கேட்பதற்கு வெறும் ரசிப்பதற்குத்தானே என்று நினைத்தாலும் கூட அதன் காரணமாக மனிதனுடைய உள்ளத்தினுடைய அடித்தளத்திலே அவனையும் அறியாமல் விபச்சாரத்தினுடைய தூண்டுகோள்கள் உற்பத்தியாகின்றன சகோதரர்களே. இது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பாட்டு பரவலாக பாடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஒருவர் சொன்னார் அதற்கு பாட்டு என்று, நான் சொன்னேன் நிப்பாட்டு என்று. எதற்கது? நமக்கு தேவையில்லையே. கேட்பதற்கு ரசனையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் எல்லாம் கேட்க முடியுமா? அதனால என்ன விளைவு வருகிறது? நாம் பார்ப்பது ஒவ்வொன்றும், நாம் கேட்பது ஒவ்வொன்றும், நாம் சொல்லுவது ஒவ்வொன்றும் விதைகள். அந்த விதைகளுடைய விளைவுகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. இந்த மதரசாக்கள், இந்த மதரசாவிலே போதிக்கப்படக்கூடிய குரான், குரானின் மூலமாக வரக்கூடிய ஈமான் இந்த உலகத்தினுடைய சமாதானத்துக்கும் சாந்திக்கும் அன்புக்கும் பண்புக்கும் சமரசத்துக்கும் சாந்திக்கும் சந்தோஷத்துக்கும் இன்பத்துக்கும் அதுதான் விதை சகோதரர்களே. இந்த விதை இல்லை என்று சொன்னால் உலகத்திலே இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோமே என்ன நடக்கிறது? யார் யாருடைய கை ஓங்கி இருக்கிறதோ அவர்கள் அடுத்தவர்களை அடக்க பார்க்கிறார்கள். யாரெல்லாம் மேலானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கீழானவர்களை அடக்க பார்க்கிறார்கள். ஒரு குரல் எழும்புகிறது, எல்லோரும் ஒன்றாக சோசலிசம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சோசலிசம், எல்லோரும் ஒன்றாக வேண்டும், சோசலிசம் வேண்டும் என்றுதான் இஸ்லாமும் சொல்லுகிறது. ஆனால் சோசலிசத்தை நடைப்படுத்தக்கூடிய முறையிலே வேறுபாடு இருக்கிறது. சோசலிசம் என்று சொன்னால் எல்லோருமே லட்சாதிபதிகளாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா? எல்லோருமே கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா? அப்படி நினைத்தால் எல்லா உடலுடைய எல்லா பாகமும் மூளையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா? உடலுடைய எல்லா பாகமும் தலையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க முடியுமா? காலும் ஒரு உறுப்பு தான், காலும் இருக்க வேண்டும், கையும் இருக்க வேண்டும். கையிலே கூட வலது கை ஒன்று, இடது கை ஒன்று. யாருக்காவது கொடுத்தாலோ அல்லது யாரிடத்தில் வாங்கினாலோ வலது கையால் கொடுங்கள், வலது கையால் வாங்குங்கள். யாராவது கொடுக்கிறார்கள், குழந்தை இடது கையை நீட்டினால் உடனே என்ன சொல்லுவோம்? கையை தட்டிவிட்டு இடது கையை நீட்டாத வலது கையில் வாங்க. அப்ப இடது கை மோசமா? அப்படியான எல்லா கையும் வலது கையாயிருமா? எல்லா கையும் ஆக்கிட முடியுமா? சரி, யார் மேலாவது கால் பற்றுச்சு, கைப்பட்டா சந்தோஷம், கால் பட்டுச்சு, உடனே என்ன செய்ய வேண்டியது வருது? அதுக்கு தண்டனையாக நம்ம நாட்டு பழக்கம், குனிஞ்சு அவரை தொட்டு ஒரு முத்தம் கொடுக்கணும். பெரிய தப்பு செஞ்சுட்டா மன்னிச்சுங்கன்னு அர்த்தம் இருக்கு. சாரி சொல்ற பழக்கம் இல்ல, மன்னிச்சுங்கன்னு சொல்ற பழக்கம் இல்ல, தொட்டு நம்ம நம்ம ஊர் பழக்கம், எல்லா ஆண்கே அப்படி பழக்கம் இல்ல, நம்ம ஊர் பழக்கம் அப்படி. அது தண்டனை, அது கால்பட்டதுக்கு. கைப்பட்டா அந்த தண்டனை இல்ல, மற்ற உறுப்புகள் பட்டால் தண்டனை இல்ல, கால்பட்டால் மட்டும் என்ன? எனவே காலை கையாக்கி விட முடியுமா? கையை தலையாக்கி விட முடியுமா? தலையை மூளையாக்கி விட முடியுமா? இல்லை சகோதரர்களே. உறுப்புக்கு மத்தியில வேறுபாடுகள் இருந்துதான் தீரும். இது மூளை உயர்ந்தது எல்லாவற்றை விட. உலகத்திலே எல்லா உறுப்புகளை மாற்றக்கூடிய முறை வரலாம். கிட்னி மாற்றுகிறார்கள் சாதாரணமாக, மாற்றி மாற்றி ஹார்ட் கூட மாற்றி விடலாம். ஆனால் உலகத்திலே ஒன்றே ஒன்று மூளை கியாமத்து வரை மாற்ற முடியாது என்பது நம்முடைய சவால். இப்ப என்ன ஆகும்? என் மூளை எடுத்து உங்களுக்கு வச்சு, அதற்கு மூளை எடுத்து எனக்கு வச்சு, மூளைதான் வேலையை செய்யுது, பேசவே வைக்குது. இப்ப மூளை மாற்றி விட்டுட்டு ஆளே வித்தியாசம் ஆயிரும். என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இப்ப சாதாரண ஒருவருடைய மூளை எடுத்து ஒரு பெரிய, அதாவது அவர்களுக்கு சாதாரணமா மூளை வச்சு இந்த சாதாரண ஆளுக்கு கொண்டு போய் அந்த பெரியவருடைய மூளை கொண்டு வந்துச்சா, இவனுடைய மற்ற உறுப்பு அந்த மூளைக்கு ஒத்துழைக்காது, மற்ற உறுப்புகள் மூளைக்கு ஒத்துழைக்காது. எனவே கியாமத்து வரை மூளையை மாற்ற முடியாது. என் மூளை எடுத்து உங்களுக்கு வச்சிருந்தது அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? நம்ம பையனை மௌலவி ஆக்கணும்னு சொன்னா இதுல ஒரு மௌலவியை பிடிச்சிட்டு போய் இவர் மூளை எடுத்து பையனுக்கு வச்சு விட்டுறோம், அவன் நாளையே தான் தஃப்ஸீர் செய்ய ஆரம்பிச்சிடும். நடக்காது சகோதரர்களே. நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம். ஏன் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலிருந்து இதை புரிய முடிகிறது. மூளை என்பது அல்லாஹு தஆலா தனியாக தந்திருக்கிற பகுத்தறிவு கொண்ட மூளை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த புனிதமான சந்தர்ப்பத்திலே எங்களை போன்ற பலகீனமானவர்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரசூல் சொன்னதை இந்த ஹசியா சித்தாவிலே இருக்கக்கூடியவைகளை அமல் செய்யக்கூடியவர்களாக நாங்களும் ஆக வேண்டும். அல்லாஹ் அகில உலக மக்களையும் ஆக்க வேண்டும் என்று உள்ளத்தால் இதயத்தினுடைய அடித்தளத்தால் துஆ செய்து கொண்டு முடிக்கிறேன். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு என்ன வகையில யாரெல்லாம் முயற்சி செய்தார்களோ அல்லாஹ் அவர்களை அறிகிறான். அவர்களுக்கு நல்ல கூலி தர வேண்டும் என்று துஆ செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from Tamil Islamic Media.